ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் அவருடைய திருக்குமாரரும் நம்முடைய கர்த்தரும் போதகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலும் என்னுடைய அன்பு வாழ்த்துக்களையும், நான் சார்ந்திருக்கிற விழுப்புரம் பகுதியை சார்ந்த சகோதர சகோதரிகளுடைய அன்பு வாழ்த்துக்களையும் உங்கள் மத்தியில் நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த 18வது ஆவிக்குரிய மாநாட்டின் 3ஆம் நாளின் 1வது சத்திய பகுதிக்கு நேராக நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த ஒரு நேரத்தில் நாம் தியானம் செய்ய இருக்கிற தேவ வார்த்தையின் தலைப்பானது கிரேட் மல்டிடியூட், திரள் கூட்டம். கிரேட் மல்டிடியூட், திரள் கூட்டம் என்ற தலைப்பில் சத்திய வார்த்தைகளை நாம் தியானம் செய்ய இருக்கிறோம். இந்த பாடத்திற்கான ஆதார வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீத புஸ்தகம் 45 சங்கீதம் 13 மற்றும் 14 வசனத்தை வாசிக்க கேட்கலாம்.
ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள், அவள் உடை பொற்சரிகையாய் இருக்கிறது, சித்திரை தையலாடை தரித்தவளாய் ராஜாவின் இடத்தில் அழைத்துக் கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள்.
அன்புக்குரியவர்களே, நாம் வாசிக்க பெற்றிட்ட இந்த வசன பகுதியை நாம் பார்க்கும்போது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளாக, கர்த்தருடைய மந்தைகளாக, வேத மாணவர்களாக நம்மளுக்கு இந்த வசன பகுதியினுடைய பொருள் நன்றாகவே அது புரியும். அப்ப நம்ம இங்க பார்க்கிறோம், இரண்டு விதமான ஸ்திரீகள், இரண்டு விதமான பெண்கள் இந்த வசனத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். அப்ப அந்த பெண்கள்ல ஒருத்தர் அந்த சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுகிறவர், அவர் நம்ம பார்க்கிறோம் அந்த மணவாளி. மணவாளி வகுப்பார் திருச்சபை 144,000 பேரை அது குறிக்குது. அதனோடு சேர்ந்து அந்த மணவாளியோட தோழிகள் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த தோழி வகுப்பார் யார் என்றால், அதுதான் நம்முடைய பாடத்தின் தலைப்பாக காணப்படுகிறது, கிரேட் மல்டிடியூட், திரள் கூட்டத்தை அடையாளமான வகைகள்ல இந்த சங்கீத புஸ்தகத்தில் பேசப்பட்டுள்ளதை நம்ம பார்க்கிறோம். எனவே இந்த திரள் கூட்டம் பற்றி நம்மளுக்கு வேதாகமத்தில் பார்க்கும்போது அநேக வித வசனங்கள் பழைய ஏற்பாட்டிலேயும் புதிய ஏற்பாட்டிலேயும் நம்மளுக்கு காணப்படுகிறது. அப்படிப்பட்ட வசனங்கள்ல ஒரு வசனத்தை எடுத்து பாடத்துக்கு ஆதார வசனமாக நாம் வைத்துள்ளோம். எனவே அப்ப இந்த சப்ஜெக்டினுடைய முன்னுரை அது என்னவெனில், நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான சிந்தையே இந்த பாடத்தின் ஒரு இன்ட்ரடக்ஷனாக, முன்னுரையாக அது காணப்படுகிறது. அது என்னவெனில், இந்த பரலோக அழைப்புக்குள்ளாக நாம் காணப்படுகிறோம் என்ற விசுவாசத்தில், ஒரு பெரிய நம்பிக்கையில நாம் எல்லாருமே இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். ஆனால் நமக்கு நல்லாவே தெரியும், நாம் கூடியிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில், இந்த ஐக்கியத்தில் நம்முடைய நம்பிக்கைகள் அது ஒன்றாக இருந்துட்டாலும், நமக்குள்ள ஒரு 4 வகுப்பார்கள் காணப்படுகிறார்கள் என்பதை பல வகைகளில் சத்தியங்கள் மூலம் நம்ம பார்த்திருக்கிறோம். அப்ப அந்த 4 வகுப்பார் யார், அதுவே இந்த பாடத்தின் ஒரு முன்னுரை. அப்ப அந்த 4 வகுப்பாரை பற்றி உங்களுக்கு வந்து டிஸ்பிளேல சகோதரர்கள் போடுவார்கள். சகோதரிகள், நீங்கள் வாசிக்கலாம். ஒரு வசன பகுதிகளை போல அந்த 4 தலைப்புகளை நீங்க படிக்கலாம்.
சபை, திரள் கூட்டம், 2 மரணம், ஜெனிபிக்கப்படாதவர்கள்.
ஆமா, பாருங்க, 4 விதமான விஷயம் இருக்கு. சபை, திரள் கூட்டம், 2 மரணம், ஜெனிப்பிக்கப்படாதவர்கள், இல்லைனா ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படாதவர்கள் என்று நாம் சொல்லலாம். அப்ப இந்த நிலைகள் நம்ம ஏற்கனவே அறிந்திருந்தாலும், இந்த பாடத்துக்கு உதவியாக இந்த 4 வகுப்பார்களை பற்றி நாம் சிந்திக்கும் போது நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய வகுப்பார் யார் அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கிறாங்க ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படாதவர்கள். இதென்ன அர்த்தம், ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படாதவர்கள்? இப்ப மற்ற 3 வகுப்பாருடைய நிலைகள் பார்த்தா அது வித்தியாசம், அது ஒரு ஒரு ஒன்றான நிலைமைக்குள்ள இல்ல ஒரே வகுப்பாருக்குள்ள இருந்து நடக்கிற வேலைகள். ஆனா இந்த 4வது வகுப்பாரா இருக்கிற ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படாதவர்கள், நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான தலைப்பு. அப்படி என்றால் ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படாதவர்கள் யாரு, இல்ல அந்த நிலைமை எப்படி அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும்னா, அதுக்கு ஆப்போசிட், ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படாததற்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னா, ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுதல், ஸ்பிரிட் பிக்கட்டிங். அப்ப இது நம்ம பார்க்கிறோம், நம்முடைய அடிப்படை வேதப்பாட வகுப்புல நமக்கு இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ல ஒரு முக்கியமான தலைப்பு புது சிருஷ்டி இல்லைனா மறுபடியும் பிறத்தல், ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுதல் என்பது ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு. நமக்குள்ளாக இருக்கக்கூடிய உபதேசங்கள்ல கூட ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுதல் என்பது ஒரு முக்கிய உபதேசம். மிகவும் பிரதானமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய தேவனுடைய தெய்வீக திட்டம் அந்த டிவைன் பிளான் சார்ட்ல வந்து கேபிட்டல் லெட்டர் எம், அந்த கேபிட்டல் லெட்டர் எம் பிளேன் வந்து அது குறிக்குது ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்ட வகுப்பார். ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்ட வகுப்பாரை அந்த தெய்வீக திட்டத்தினுடைய சார்ட்ல கேபிட்டல் லெட்டர் எம்ல நம்ம பார்க்கிறோம். நெக்ஸ்ட் நமக்கு தெரியும், அடுத்து நம்ம பிரதானமா பயன்படுத்தக்கூடிய சார்ட் அது நம்ம பார்த்தோம்னா ஆசரிப்பு கூடாரம். அப்ப இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் நம்ம பார்க்கும்போது அந்த பிரகாரத்தில் இருந்து ஒருத்தர் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்றாகணும்னா திரை கடந்து உள்ள போறோம். அதை நம்ம முதலாம் திரை என்று நாம் சொல்லுவோம். அந்த முதலாம் திரையை கடத்தல் அது எதை குறிக்கிறது என்றால் ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுதல். அப்ப பாருங்க, ஒரு ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுதல் என்பது ஒருத்தர் இந்த அழைப்புக்குள்ள வரணும்னா அது இல்லாம முடியாது. இதுதான் நம்ம வந்து ஒரு உதாரணமா அடிப்படை வேதப்பாட வகுப்புல நம்ம சொல்லுவோம், ஒரு சிறியனுடைய வயிற்றுல ஒரு கரு உருவாவதை போன்றது. ஒரு கரு உருவாகி அது எப்படி டெவலப் ஆகி வளருதோ இதே போன்ற ப்ராசஸ் தான் ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுது. அப்ப அந்த கருத்தை தான் இந்த பாடத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படாதவர்கள் நம் மத்தியில இருப்பார்கள் என்று சொன்னால் இதை பற்றி நாம் முதலாவதாக சிந்திக்க வேண்டும். அப்ப இந்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படாத வகுப்பாரை பற்றி நாம் சிந்திக்கும் போது அந்த ஜெனிப்பிக்கப்படுதல் என்றால் என்ன, இதை நாம் உணர வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். சகோதரர் ரசலுடைய எழுத்துக்கள்ல இந்த ஸ்பிரிட் பிக்கெட்டிங் பத்தி அருமையான சில தகவல்கள் அவர் கொடுக்கிறாரு. அது நீங்க எங்க பார்க்கலாம்னா ரீப்ரின்ஸ் நம்பர் 5742 அந்த பகுதியில் நீங்க கவனிக்கலாம்.
The first step toward this change of nature is the receiving of a new will.
போதும், இந்த ரீப்ரிண்ட் ஆர்டிக்கல்ல வந்து பிரதர் ஒரு மூன்று நிலைகள் கொடுக்கிறார். அதாவது ஒருத்தர் வந்து ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுறாரு, அந்த ப்ராசஸ் அவருக்குள்ள முதல்ல எப்படி ஆரம்பிக்கும். உதாரணம் அவர் கொடுக்கிற அந்த முதல் சீன், முதல் நிலையை நாம புரிஞ்சுக்கலாம்னா எப்படி சொல்லலாம்னா மெய்யான சத்தியங்கள். ஒரு தொடர் வேதப்பாட வகுப்பை ஒருத்தர் நாமினிலிருந்து அவர் கேட்க ஆரம்பிக்கிறார். பேரளவிலான ஒரு கிறிஸ்தவ நிலைமையில இருந்து இந்த சத்தியத்தை அடிப்படை வேதப்பாட வகுப்பு அவர் கேட்க ஆரம்பிக்கிறார்னா இவைகளை கேட்க கேட்க அவருக்குள்ள வந்துடும் ஒரு புதிய விருப்பம் அல்லது ஒரு புதிய சித்தம், ஒரு நியூ வில் வந்து அவருக்குள்ள வரும். ஆனா நிறைய நேரம் நம்ம என்ன நினைச்சிருவோம்னா அப்படி ஒருத்தருக்குள்ள ஒரு புதிய விருப்பம் ஆரம்பிச்சுச்சுன்னா அதுதான் புது சிருஷ்டி என்று நாம நினைக்கிறோம். இது பொதுவாக நம்ம எல்லாருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு எண்ணம். ஆனா சகோதரர் அவர்கள் அந்த கொடுக்கப்பட்ட ரீப்ரிண்ட்ல அவர் என்ன சொல்றாருன்னா அப்படி ஒருத்தருக்குள்ள உருவாகக்கூடிய அந்த நியூ வில் அது வந்து ஒரு புது சிருஷ்டின்ற கணக்குல நம்ம எடுக்க முடியாது. மொத்தம் மூன்று நிலைகள் நடக்கணும். ஒருத்தருக்குள்ள ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுதல் என்பது துவங்கணும்னா, ஒரு கரு உருவாவதை போல ஒருத்தருக்குள்ள ஆரம்பிக்கணும்னா முதல்ல கேட்கக்கூடிய அவருக்குள்ள ஒரு மைண்ட் வருது, ஓ இது ரொம்ப சிறப்பான ஒன்று, இந்த சத்தியத்தின்படி நான் வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ள வருது. அந்த எண்ணங்கள் வந்தது அவருடைய வேலை, கேட்கக்கூடிய சகோதரருடைய வேலை. அடுத்தது என்ன நடக்குதுன்னா அந்த எண்ணத்தை கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் கவனிக்கிறாரு. கவனிச்சுட்டு அவர் இப்ப என்ன பண்றார்னா அந்த எண்ணம் உருவாயிருக்கக்கூடிய சகோதரர் இந்த பலியினாலான உடன்படிக்கைக்கு அவர் தகுதியானவரா, அப்படி அவர் தகுதியானவரா இருக்கும் பட்சத்தில் அந்த எண்ணங்கள் வந்துட்டவருக்கு கர்த்தர் இயேசு என்ன பண்றார்னா சூருட்டியாக நிற்கிறார், ஒரு உத்தரவாதமாக அவர் நிற்கிறார். யாரு, நம்முடைய ஆண்டவராய் இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. அந்த எண்ணங்கள் வந்துட்ட சகோதரர் அந்த உத்தரவாதம் அவர் கொடுக்கிறார், காண்பிக்கிறார். யாருக்கு முன்பதாக, பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக. இப்ப கர்த்தர் கொடுத்துட்ட, கர்த்தர் இயேசு கொடுத்துட்ட இந்த உத்தரவாதத்தை பிதாவாகிய தேவன் வந்துட்டு அவர் அங்கீகரிக்கிறார். அவர் அங்கீகரிச்சு இப்போ அவர் ஓகே. அப்ப இந்த சகோதரருக்குள்ள ஏற்பட்டுட்ட இந்த புதிய சித்தம், இது நான் வச்சிருக்கக்கூடிய இந்த தெய்வீக அழைப்பு, இந்த சபை வகுப்பாருக்கு இவர் ஏற்றவர் அப்படின்னு அவர் அங்கீகரிக்கிறார். இது எப்ப நடக்குதோ, பிதாவாகிய தேவனுடைய அந்த அப்ரிஷியேட் அது எப்ப நடக்குதோ அப்பதான் அந்த சம்பந்தப்பட்ட சகோதரருக்குள்ள அந்த புது சித்தம் முத முதல்ல ஒரு தாட் ஒருத்தருக்கு வந்துச்சு இல்லைங்களா, அந்த சம்பந்தப்பட்ட சகோதரருக்குள்ள உருவாகுது அந்த புதிய சிருஷ்டி. இதுதான் நம்ம வார்த்தையில பாக்குறோம், தேவன் தமது ஆவியை அப்படிப்பட்ட சகோதரருக்கு அவர் கொடுக்கிறார். வாசிக்கலாம் வசனத்துல ரோமர் 8 அதிகாரம் 14 வசனம்.
மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள்.
ஆமா, அப்ப நம்ம இந்த இடத்துல ரொம்ப கிளீனா பாக்குறோம், தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் தான் தேவனுடைய புத்திரர். இது இல்லாம ஒருத்தர் அவராக நினைக்கலாம், நான் வந்துட்டு என்னுடைய வாழ்க்கையை நான் மாத்த போறேன், கேட்கப்பட்ட சத்தியத்தின்படி அதை நான் புரிஞ்சிருக்கிறபடி நான் வாழ போறேன் அப்படின்னு கர்த்தருடைய அந்த ஒரு உத்தரவாதமோ பிதாவாகிய தேவனுடைய அங்கீகரிப்போ இல்லாமல் அவராக நினைத்துக் கொண்டால் அந்த நினைவு அந்த எண்ணங்கள் என்பது அது இந்த ஒரு ஜெனிப்பிக்கப்படுதல் ஆகாது. அந்த ஆவியினால் அந்த ஜெனிப்பிக்கப்படுதல் அது அர்த்தம் ஆகாது. அப்ப அவர் எப்படி இருப்பார்னா, ஜெனிப்பிக்கப்படாத ஒருவராகவே அது காணப்படுவார். உதாரணம் நம்ம எல்லாருக்கும் பாப்புலரா தெரியும், இருதயத்தில் அல்லது இந்த ஒரு ஜெனிப்பிக்கப்படுதலுக்குள்ள ஒருத்தர் வரும்போது, தேவனோடு ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது அதற்கு அடையாளமாக அந்த நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாக ஞானஸ்நானம் பேப்டிசம் வெளியான ஒரு அடையாளத்தை அவர் காட்டுறார். அப்ப இந்த வெளியான அடையாளம் காட்டப்படுகிற அனைவரையுமே சகோதர சகோதரிகளாக நம்மளுடைய பார்வையில் அது எப்படித்தான் இருக்குதுன்னா, இவர் கூட இந்த பரம ஓட்டத்துக்குள்ள பரலோக அழைப்புக்குள்ள கடந்து வருகிறார் என்று தான் நாம் நினைப்போம். அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் இருதயங்களை அறியக்கூடிய தேவனுடைய பார்வையில அந்த சம்பந்தப்பட்டிருக்கிற சகோதரர் உண்மையான அந்த ஜெனிப்பித்தலுக்குள்ள வந்திருக்கிறாரா இல்லையா அப்படின்னும் போது அதில் இந்த மூன்று நிலைகள் இருக்கணும். இது ஏன் நம்ம சொல்றோம் இந்த இடத்துல இதை இவ்வளவு வலியுறுத்தி அப்படின்னா, இன்னைக்கு தேவனோடு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கிற நாம ஒவ்வொருத்தரும் நம்முடைய இருதய பூர்வமாக இதை சிந்திக்கணும். உண்மையிலே எனக்குள்ள உண்டாயிட்ட அந்த புது சித்தம் அது கர்த்தர் இயேசு சூரிட்டி கொடுக்கிற அளவுக்கு இந்த வழியின் ஓட்டத்தில் அவர் என்னுடைய அந்த சித்தத்துக்கு அவர் உத்தரவாதம் காட்டியிருக்கிறாரா? நெக்ஸ்ட் அவர் காட்டியிருக்கிற அந்த உத்தரவாதத்துக்கு பிதாவாகிய தேவனுடைய அங்கீகரிப்பு எனக்கு நடந்திருக்கிறதா? இந்த ஒரு நிலைப்பாடு நமக்குள்ள வேணும். இது இல்லாமல் இந்த மாதிரி எதுவுமே நடக்காமல் பெயர் அளவிலாக தோற்றத்தின் படியாக ஒருத்தர் ஞானஸ்நான முறைமைக்குள்ள கடந்து போயிட்டு வந்தால் அது எந்த விதத்திலையும் மனிதர்கள் பார்வையில் அது எவ்வாறு கருதப்பட்டாலும் கர்த்தருடைய பார்வையில அது உண்மையான ஒரு அர்ப்பணிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படாது. இதை பற்றி சகோதர ரசலுடைய எழுத்துக்கள்ல 6th வால்யூம்ல சில அருமையான தகவல்களை அவர் கொடுக்கிறாரு. அந்த 6th வால்யூம் விஷயங்கள் கூட உங்களுக்கு ஸ்லைட்ல போடுவாங்க. குறிப்பாக தமிழ்ல வந்து 576 அதுல முதல் பேராவாக அது காணப்படுது. இங்கிலீஷ்ல 435 இது 6th வால்யூம் உடைய பாயிண்ட் நம் அனைவரும் அறிஞ்சது. அதுல சகோதரர் என்ன கொடுக்கிறார்னா, ஞானஸ்நானம் அதாவது தண்ணீர்ல போய் ஒருத்தர் ஞானஸ்நானம் பெற்றதுனால அவர் வந்து சபை அழைப்புக்குள்ள வந்துட்டாரு, தண்ணீர்ல ஞானஸ்நானம் பெற்றதுனால ஒருத்தர் சபை அழைப்புக்குள்ள வந்துட்டார் என்று சொல்லி வேதாகமத்தில் எங்கேயுமே இல்ல. உண்மையான ஜெனிப்பிக்கப்படுதல் ஒருத்தருக்குள்ள நடக்காமல் அவர் 1000 முறை தண்ணிக்குள்ள போயிட்டு வந்தா கூட அதனால எந்த பலனும் இல்லை அப்படின்னு கருத்தை சகோதரர் அவர்கள் கொடுக்கிறார். இதுக்கு வேதத்துல ஒரு அருமையான ஆதாரம் இருக்கு, நம்மளை பொறுத்தளவு அது ரொம்ப ஒரு சிறப்பான ஆதாரம் என்று நாம நம்புறோம். என்னவெனில், இந்த பரலோக அழைப்பு மாம்சீக இஸ்ரேலில் இருந்து கடந்து அது வந்து புறஜாதிகளுக்கு நேராக போச்சு. அது உங்களுக்கு தெரியும். அப்படி புறஜாதிகளுக்கு நேராக கடந்து போனதுல முதல் புறஜாதி யாராக யார் இருக்கிறார்னா, கொர்நேலி. அப்ப அந்த கொர்நேலிவுக்கு இந்த ட்ரூத் போகும்போது அவரும் அவரோடு சேர்ந்துட்ட வீட்டார் ஜனங்களாக சேர்ந்து அப்போஸ்தல் பேதுரு மூலமாய் இந்த அழைப்பை இந்த சத்தியத்தை அவங்க பெற்றாங்க. அப்படி அவங்க சத்தியத்தை அவங்க பெறும்போது அந்த பெற்றுக்கொண்ட சத்தியத்தினுடைய கிளைமேக்ஸ் அந்த கூட்டத்தினுடைய முடிவு எப்படி இருந்துச்சு அதை நம்ம வேதத்தில் படிக்கலாம். அப்போஸ்தல நடபடிகள் 10:47-48 வசனங்கள்.
அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு இவனாயிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள்.
அப்ப இந்த வசனத்தை நம்ம என்ன பாக்குறோம்னா ரொம்ப ஆச்சரியம். பொதுவா நம்ம என்னதான் சொல்றோம்னா, எப்போ ஒருத்தர் தன்னை தேவனுக்கு என்று அர்ப்பணிக்கிறாரோ அப்போ அவர் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இப்ப கர்த்தர் இயேசு விஷயத்தை எடுத்து பார்த்தா கூட அவர் யோர்தான்ல அர்ப்பணிச்சாரு, அர்ப்பணிச்சு வெளியில வரும்போது தேவ ஆவி புறாவை போல அவர் மேல இறங்கினது என்று பார்க்கிறோம். பட் இந்த இடத்துல சம்பவம் எப்படி இருக்குதுன்னா, இவர் இன்னும் அடையாளத்தை காட்டல, தண்ணீர்ல போய் இவர் இன்னும் ஞானஸ்நானம் எடுக்கல, ஆனால் தேவ ஆவியினால நிரப்பப்பட்டிருக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துலதான் நம்மளுக்கு பாயிண்ட் இருக்கு. என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது, சில நேரம் நம்ம தண்ணீர்ல ஞானஸ்நானம் எடுத்திருக்க மாட்டோம், ஒருத்தர் முடிவு எடுத்திருப்பாரு, நான் என்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு என்று அர்ப்பணிக்கிறேன் என்று முடிவெடுத்து அந்த அர்ப்பணிப்பு ரொம்ப தெளிவா இருப்பார். ஆனா அவர் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு ஒருவேளை 2 மாதங்களோ 3 மாதங்களோ 6 மாதங்களோ கடந்து போகலாம். ஆனா தேவனுடைய பார்வையில அவர் எப்ப முடிவெடுத்தாரோ அப்பவே அது கணக்கில் எடுக்கப்படும். இதுக்கு ஆப்போசிட்டா சிலர் ஞானஸ்தானம் எடுத்திருப்பாரு, ஆனா அவருடைய இருதயம் அளவுல அந்த ஜெனிப்பிக்கப்படுதல் காணப்பட்டிருக்காது. எப்படி சொல்லலாம் ஜெனிப்பிக்கப்படுதல் காணப்பட்டிருக்காது? ஒருத்தர் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறார்னா அவருக்குள்ள பரிசுத்த ஆவி, தேவனுடைய ஆவி அவருக்குள்ள இருக்கும். அப்ப இதுதான் நம்ம இந்த இடத்துல கண்டுபிடிக்கிறோம். முதல் முதல் புறஜாதிகளுக்கு வாய்ப்பு போகும் போதே இந்த செயல்பாடு எப்படி இருக்குதுன்னா ரொம்ப விகற்பமான முறையில நம்மளுக்கு வேதத்துல ரெக்கார்ட் ஆயிருக்கு. பேதுரு பார்த்து ஆச்சரியப்பட்டு இவர்கள் தேவாவையை பெற்றுக் கொண்டார்கள், இவர்களுக்கு ஞானஸ்தானத்தை நம்ம விளக்க முடியாது என்று சொல்லி ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிறான். அப்ப புறஜாதிகளுக்கு வாய்ப்பு ஓபன் ஆனதுல இருந்து இன்னைக்கு வரைக்க அது நமக்குள்ளதான், அதே வகைகள்ல அது நிலவி கொண்டிருக்கிறது என்று நாம நம்பலாம். வாசிக்கலாம் வசனத்துல கொலோசியர் 3:3.
ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது.
ஆமா, அப்படின்னா அந்த அர்ப்பணிப்பினுடைய ஆழம் இந்த வசனத்துல பேசப்பட்டிருக்கிறது. நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. உண்மையான ஜெனிப்பித்தலுக்குள்ள வந்திருக்கிறவங்களுக்கு இந்த வசனம் அப்படியே அப்ளை ஆகும். அந்த ஜெனிப்பிக்கப்படுதலுக்குள்ள வராதவங்களுக்கு இந்த வசனம் வெறும் எழுத்துப்பூர்வமாக மாத்திரமே இது காணப்படும். அப்ப இப்ப நம்ம என்ன பார்க்கிறோம், நமக்குள்ள இருக்கிற 4 வகுப்பார்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆச்சரியம் தரக்கூடிய வகுப்பார் நம்ம மத்தியிலேயே இந்த அழைப்புக்குள்ள இல்ல, சபை வாய்ப்புக்குள்ள இல்ல, ஆனா சபை வாய்ப்புக்குள்ள இருக்கிறதை போல அவர்கள் நினைத்துக் கொள்ளுகிறார்கள். இத உதாரணமா என்ன சொல்லலாம்னா, பேசிக்கலா நம்ம பார்க்கிறோம் ஒரு கரு உருவாகுது. ஒரு ஸ்திரீ வந்து அவங்க கன்சீவ் ஆகுறாங்கன்னா அப்படி ஆகக்கூடிய போது அந்த கரு உருவா இருக்கும் போது அவங்க சரீரத்துல சில சிம்டம்ஸ் தெரியும், சில அடையாளங்கள் தெரியும். உதாரணம் வந்து அவங்களுக்கு வந்து தலை சுத்தல் வருது, இல்ல அவங்களுக்கு வந்து சில பெயின் பாடியில வருது அப்படின்னா நல்லாவே தெரியும். அந்த ஒரு கரு உருவாயிருக்கிற சகோதரிகளுக்கு மாத்திரம் கிடையாது, சில நேரம் நார்மலாவே நம்முடைய பாடியில என்ன வரும்னா தலை சுத்தல், சில பெயின் வரும். அப்போ அந்த அடையாளங்கள் வந்துருச்சு அப்படின்றதற்காக அந்த அடையாளங்கள் வந்த எல்லாருமே அவங்க கரு தரிச்சிருக்கிறாங்க அப்படின்ற கணக்குல நாம எடுக்க முடியாது. சம்பந்தப்பட்ட அவங்களுக்கு தான் தெரியும் அந்த ஃபீலிங் எப்படி நம்ம சொல்றோம், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அந்த தலை சுத்தல் அப்படின்னா அது நிறைய பேருக்கு நிறைய சூழல்ல வரும். ஆனா உண்மையான ஜெனிப்பிக்கப்படுவங்களுக்கு இருக்கக்கூடிய அடையாளங்கள், அந்த அடையாளங்களை சிலருக்குள்ள பெயர் அளவில் அது வெளியில தெரியும். அந்த அடையாளத்தை வச்சுட்டு நாம கூட இந்த அழைப்புக்குள்ளதான் இருக்கிறோம் அப்படின்ற எண்ணங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. ஏனென்றால் ஒருத்தர் உண்மையிலேயே ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறார்னா அவருக்குள்ள பரிசுத்த ஆவி அது காணப்படும். அப்படி எதையாவது அடையாளங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா? இல்ல ஒரு சகோதரர் அவர் ஜெனிப்பிக்கப்பட்டுட்டாரு, ஜெனிப்பிக்கப்படல, இதை நம்ம எப்படி அறியறது உணர்றது? மத்தவங்களை விட்டுறலாம். இன்னைக்கு நம்ம எல்லாருக்குள்ளயுமே ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வினா, நான் உண்மையிலேயே ஒரு ஜெனிப்பிக்கப்பட்டுட்ட ஒரு நபரா, ஒரு சகோதரனா சகோதரியா, இதை நான் எப்படி எனக்குள்ள கன்ஃபார்ம் பண்றது? அந்த எண்ணங்கள் நமக்கு வரும்போது அதுல அநேக எவிடன்ஸ் இருக்கு, அடையாளங்கள் இருக்கு ஒருத்தர் ஜெனிப்பிக்கப்பட்டதற்காக. அதுல காணப்படுகிற முக்கியமான அடையாளம் என்னன்னா, எப்படி ஒரு ஸ்திரீக்கு கரு உருவாயிருச்சுன்னா சரீரத்தில் அவங்களுக்கு அநேக பிரச்சனைகள் வரும், சரீரம் அவங்களுக்கு ஒத்துழைக்காது, நிறைய ட்ரபிள் பண்ணும். இதே மாதிரிதான் ஒருத்தர் ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டுட்டார், பரிசுத்த ஆவியை பெற்றுட்டார்னா அவருடைய மாம்சத்துல அவருடைய ஜென்ம ஸ்வாபத்துல மிகப்பெரிய போராட்டத்துக்குள்ள அவர் போவாரு. அப்படி மிகப்பெரிய போராட்டம் என்பது நேற்றைய தினத்துல நம்ம நிறைய பாடங்கள் நம்ம கேட்டிருக்கோம். அப்போ தேவனுக்கு விரோதமாய் இதற்கு முன்னாடி அவர் செஞ்சிட்ட செயல்கள், வார்த்தைகள், தவறுகள், பாவங்கள் இதெல்லாம் இப்ப அவரால் செய்ய முடியாது. மற்ற சகோதரர்கள் பார்த்தா தப்பா எடுத்துக்கிறாங்க அப்படின்னு கிடையாது, இயல்பாகவே அவரால் என்ன பண்ண முடியாதுன்னா தனியா இருக்கும் போது கூட அந்த மாதிரி செயல்களுக்குள்ள அவர் போக மாட்டார். அப்ப இதுதான் பார்க்கிறோம் ஒரு முக்கியமான அடையாளம். இந்த அடையாளத்தை வந்து இன்னொரு சகோதரர் நம்மளை கவனிக்கிறார் அப்படி முடியாது. ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் தேவனோடு அர்ப்பணம் பண்ணியிருக்கிற நாம தான் சிந்திக்கணும், இந்த அடையாளம் எனக்குள்ள இருக்குதா, என்னுடைய ஜென்ம சுபாவத்துல அந்த குணங்கள்ல அந்த பலவீனங்கள்ல நான் போராடி கொண்டு இருக்கிறேனா, இந்த போராட்டம் எவருக்குள்ள இருக்குது, இதுவரை பிறந்தது முதல் இதுவரைக்கும் இல்லாத போராட்டம் இருக்குதுன்னா அது ஒரு முக்கியமான அடையாளம், நாம் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். இல்ல பிரதர், ஞானஸ்தானம் எடுத்து பல வருஷம் ஆச்சு, இந்த மாதிரி போராட்டமும் ஒரு உணர்வுகளும் எனக்குள்ள வரதே இல்லைன்னா நாம சிந்திக்கணும். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் பேதுரு 2 பேதுரு 10வது வசனம்.
ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை.
ரொம்ப ஒரு அருமையான வசனம். ஆகையால் சகோதரர்களே, உங்களுடைய அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்தும்படிக்கு நீங்க ஜாக்கிரதையா இருங்க. இவைகளை நீங்கள் செய்தால் ஒரு காலம் இடறுவதில்லை. ஒரு மிகப்பெரிய பிளே கிரவுண்ட்ல நடக்கக்கூடிய ரன்னிங் ரேஸ்ல உண்மையிலேயே அந்த போட்டியில கலந்துக்கிறவருக்கும் அந்த போட்டியில கலந்துக்கிறவங்களை வேடிக்கை பார்க்கிறவங்களுக்கு வித்தியாசம் இருக்கு. ஆனா எல்லாருமே எங்கதான் இருப்பாங்கன்னா ஒரே கிரவுண்டுக்குள்ளதான் இருப்பாங்க. சில நேரம் இந்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படாத வகுப்பார் அந்த போட்டி நடந்து கொண்டிருக்கிற இடங்கள் வரைக்கும் அவங்க வந்திருந்தாலும், அவங்களும் அதே பகுதியில நடமாடிட்டு இருந்தாலும் அவங்க ஓடக்கூடியவங்க இல்ல. அவங்க பார்வைக்கு ஓடுற மத்தவங்க தெரிவாங்க, நல்லா ஓடுறவங்க இல்ல சில குறைபாடுகளோட ஓடுறவங்க, இது எல்லாமே தெரியும் அவங்களுக்கு. ஆனா அவங்களுக்கு எது தெரியாதுன்னா நம்மளுடைய நிலைமை என்ன, நாம ஓடிட்டு இருக்கிறோமா இல்ல என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அவங்களுக்கு தெரியாது. ஆனா வசனம் தெளிவா இருக்கு, எவர்கள் தேவனுடைய ஆவியை பெற்றார்களோ அல்லது பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர் என்று நம்ம பார்த்தோம். சரி, அப்ப உண்மையான ஜெனிப்பிக்கப்படுதலுக்குள்ள வந்துட்ட ஒருத்தர், சபையாக உள்ள என்றாயிட்ட ஒருத்தர், பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்துட்ட ஒருத்தர், ஒருவேளை பாவங்கள் பண்ணிட்டா துணிகரம் பண்ணிட்டா அவருக்கு தண்டனை உண்டு, நஷ்டங்கள் உண்டு, பாதிப்புகள் உண்டு. ஜெனிப்பிக்கப்படாமையே சபை ஐக்கியத்துக்குள்ள காணப்படுறவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன்னா ஜெனிப்பிக்கப்பட்டவங்களுக்கு தான் இது நியாய தீர்ப்பின் காலம், சுவிசேஷ யுகம். ஜெனிப்பிக்கப்படாதவங்களுக்கு என்ன சொன்ன இது கூட தோணும், எனக்கு பலன் எதுவுமே வேண்டாம், பாதிப்பு இல்ல, நான் நாமினல்ல இருக்கிறத விட பேசாம நான் இங்க இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி, இதனால எனக்கு எந்த பாதிப்பு இல்ல அப்படின்ற எண்ணங்கள் கூட ஃபீலிங் கூட நமக்கு வரும். ஆனால் அன்புக்குரியவர்களே, இந்த அழைப்பு, இந்த சுவிசேஷ யுகம், அந்த சுவிசேஷ யுகத்தை பிரதிபலிக்கக்கூடிய நம் ஒவ்வொருவருடைய கூடக்கூடிய கூடுகை ஐக்கியம். அந்த ஐக்கியம் யாருக்கானது மாத்திரமே அப்படின்னா ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களுக்கு மாத்திரமே. எவர் ஒருத்தர் தேவனோடு அர்ப்பணம் பண்ணினாரோ அவர் மாத்திரமே கூடக்கூடிய கூடுகையைத்தான் நாம் எக்லீசியா என்று அழைக்க முடியும். ஒருவேளை ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படாத ஒருத்தர் ஐக்கியத்துக்குள்ள ரொம்ப காலம் இருக்கிறார், இல்ல அப்படியே இருந்து அவர் மரணம் வரைக்கும் இருந்து எந்த ஒரு அழைப்பே அவருக்குள்ள வரல, தெரிந்து கொள்ளுதலே உறுதிப்படுத்தப்படலைனா இவருக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குதா அப்படின்னா, இதுதான் நம்மளுக்கு மாம்சீக இஸ்ரேலர் வந்து ஒரு நிழலாக அவங்க இருக்கிறாங்க. கர்த்தர் இயேசு லூக்கா சுவிசேஷம் 11வது அதிகாரத்துல சில வார்த்தைகள் பேசினான், வசனங்கள் நம்ம படிக்க வேண்டாம். அவர் என்ன சொல்லிட்டார்னா, நியாய தீர்ப்பு நாளிலே சேபா நாட்டு ராஜஸ்திரி, சோதம் குமோரா பட்டணத்தாரு, நினிவே பட்டணத்தார் வந்து உங்களுக்கு விரோதமாய் அவங்க பேசுவாங்க, உங்களை அவர்கள் குற்றப்படுத்துவாங்க. என்ன குற்றப்படுத்த போறாங்க அப்படின்னா, இவ்வளவு பெரிய பரலோக வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சும், உங்களுக்கு பக்கத்துல இருந்தும் அதை நீங்க இழந்துட்டீங்க, அதை நீங்க வந்துட்டு தவற விட்டுட்டீங்க என்று குற்றப்படுத்தும் போது அது அவங்களுக்கு எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட ஒரு பற்கடிப்பு, எப்படிப்பட்ட ஒரு இலச்சை, ஒரு அவமானம் அவங்களுக்கு ஏற்படுத்தும். இதேதான் ஒருவேளை நம்ம நிலைகளுக்குள்ள அந்த ஜெனிப்பிக்கப்படாதவங்க இருந்தா, ராஜ்யம் பிரசித்தமாகி மனுக்குலத்திற்குரிய காலம் ஓபன் ஆகும் போது அந்த காலத்துக்குள்ள அந்த ஜெனிப்பிக்கப்படாம இப்ப வாழ்ந்தவங்க அப்பையும் வாழ்வாங்க. அப்படி வாழும் போது அவர்களை பார்க்கிற மற்ற ஜனங்கள், மாம்சீக இஸ்ரேலரே அப்படி சொல்றாங்கன்னா, கர்த்தருடைய 2வது வந்திருத்தலின் காலத்துல எந்த பலனும் இல்லாமல் உண்மையான ஜெனிப்பித்தல் இல்லாமல் காணப்படுறவங்களுக்கு எப்படிப்பட்ட அவமானங்கள், லட்சைகள் கிடைக்கும். அப்போ இந்த ஜெனிப்பிக்கப்படாத வகுப்பாருக்கு இருக்கக்கூடிய அநேக விதமான பாதிப்புகள்ல இந்த இலச்சை, இந்த அவமானம் என்பது கூட ஒரு முக்கியமான பாதிப்பு. சோ இது நடக்கும், இதுதான் நம்ம தேவனுடைய திட்டத்தில் கூட நாம் புரிந்து கொள்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த கிரேட் மல்டிடியூட் என்ற பாடத்துல முதல் விஷயம், நாம் ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களா, இந்த உறுதி, இந்த ஒரு நிச்சயம் நமக்குள்ள காணப்படும். ரைட். அப்ப இந்த உறுதி நிச்சயத்தோட பாடத்தின் அடுத்த பாயிண்ட்க்கு நேரா நம்ம கடந்து போனோம்னா, சரி ரைட், அந்த 4 வகுப்பார்ல ஒரு வகுப்பாரை பத்தி நம்ம பார்த்துட்டோம், இப்ப மீதி 3 வகுப்பார் இருக்கிறாங்க. அந்த 3 வகுப்பார்ல செகண்ட் டெத் பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கிடையாது. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சபை திரள் கூட்டம், இந்த பாயிண்ட். அப்ப இந்த சபை திரள் கூட்டம், உண்மையான ஜெனிப்பித்தல் நடந்துட்டவங்களுக்கு உள்ளாக இந்த இரண்டு வகுப்பார் இருக்கிறாங்க. இது எப்படி இந்த இரண்டு வகுப்பார் இருக்கிறாங்க? நம்மளுக்கு வேத வசனம் தெரியும், நேற்றைய தினம் மன்னா கூட நீங்க படிச்சிருப்பீங்க. இந்த வேத வாக்கியங்கள் அனைத்தும் தேவனுடைய மனுஷர்களுக்கானது, புது சிருஷ்டிகளுக்கானது இந்த பைபிள். அப்ப இந்த புது சிருஷ்டிகளுக்கான பைபிள் என்று சொல்லும் போது, இந்த வேதத்துல ஆதியாகமத்தில இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பார்க்கும் போது, இந்த சுவிசேஷ யுகத்துக்குள்ள காணப்படுகிற இரண்டு வகுப்பார்களை பற்றி அநேக நிழல்களும் அடையாளங்களும் நம்மளுக்கு பேசப்பட்டுள்ளது. யார பற்றி? சபை, திரள் கூட்டம். சகோதரர் இப்ப உங்களுக்கு அதனுடைய லிஸ்ட் அவர் போடுவாரு, நீங்க கவனிக்கலாம். ஒரு 10 பெயர்கள் மாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்களே அதை கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். சகோதரர் ரசலுடைய எழுத்துக்கள்ல க்வெஸ்சன் நம்பர் 289 அதுல இந்த விஷயங்களை பற்றி எல்லாம் அவர் பேசியிருக்கிறார். இது இல்லாம இன்னும் இருக்கு, பைபிள்ல நிறைய இருக்கு. சபையை குறிக்கக்கூடிய அடையாள வார்த்தைகள், திரள் கூட்டத்தை குறிக்கக்கூடிய அடையாள வார்த்தைகளை நாம இந்த இடத்துல பார்க்கிறோம். சரி பிதர், இதெல்லாம் நம்ம பேசிக்காவே தெரிஞ்சிருக்கிற விஷயங்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டா கூட, இந்த பாடத்துல நம்ம காண்பிச்சுட்டு அந்த க்வெஸ்சன் நம்பர் 289 பக்கத்துல வந்து 3rd பக்கம் க்வெஸ்சன் புக்ல நீங்க படிச்சீங்கன்னா, இப்படி வித்தியாச வித்தியாசமான நிழல்களும் அடையாளங்களும் வேதத்துல இருக்கு இல்லைங்களா? இதுக்கு பிரதர் சில கருத்து கொடுக்கிறார். என்ன கருத்து கொடுக்கிறாருன்னா, இது ஹோல் காஸ்பல் ஏஜ் சம்பந்தப்பட்ட விஷயம். சபை எப்போ ஓபன் ஆச்சு, பரலோக வாய்ப்பு எப்போ ஓபன் ஆச்சோ, அப்ப இருந்து அந்த வாய்ப்பை இழந்து போகிற முதல் வகுப்பாராக திரள் கூட்டத்தார் இருக்கிறாங்க. அப்ப இந்த சுவிசேஷ யுகம் முழுக்க சபையோடு கூட இவங்களுடைய பங்கும் இவங்களுடைய பயணங்களும் அது காணப்படுது. சோ இப்ப இவங்களை பார்க்கும்போது, அவங்க மனவாட்டி வகுப்பார் சபை, தோழிகள் வகுப்பார் திரள் கூட்டம், புத்தி உள்ள கன்னிகை சபை, புத்தி இல்லாத கன்னிகை திரள் கூட்டம், எலியா எலிசா, இப்படி நிறைய வார்த்தைகள் பார்த்துட்டாலும், இந்த விதவிதமான நிழல்களுக்கும் அடையாள வார்த்தைகளுக்கும் கூட சகோதரர் விளக்கம் கொடுக்கிறார். என்ன விளக்கம் கொடுக்கிறார்னா, சுவிசேஷ யுகத்தில் 7 காலகட்ட சபை. இந்த 7 காலகட்ட சபையும் ஒரே மாதிரி அனுபவம் சொல்லிட முடியாது. இப்ப முதலாம் காலகட்ட சபை, கடைசி காலகட்ட சபை சில விஷயத்துல ஒத்து வருது, பட் நடுவில் இருக்கக்கூடிய சில கால பீரியட் சர்ச் வந்துட்டு அவங்களுடைய அனுபவங்கள் கொஞ்சம் வித்தியாசமானதாக இருந்துச்சு. அதே மாதிரிதான் திரள் கூட்டத்தாருடைய நிலைமைகளும் அது காணப்படும். எனவே இப்ப இந்த சுவிசேஷ யுகத்தை முழுக்க நம்ம பார்த்தோம்னா, ஹோல் காஸ்பல் ஏஜ் பத்தி நம்ம பார்க்கும் போது, அதுல பாருங்க, பலி ஆடு 4th விஷயம், பாவ நிவாரண நாள்ல அந்த ஒரு பலி ஆடு, காளையை தொடர்ந்து பலியாக கூடிய அந்த ஆடு வந்துட்டு, அந்த வெள்ளாடு வந்துட்டு சபையை குறிக்குது. பட் அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் ஆப்போசிட்ல திரள் கூட்டம், போக்காடு, பலியாகாமல் வெளியே அனுப்பிவிடப்படக்கூடிய ஆடு, அந்த போக்காடு வந்து திரள் கூட்டம். அப்ப இந்த பலியாடு போக்காடு இந்த நிழலை நம்ம எடுத்து பார்த்தா, இது முழு சுவிசேஷ யுகத்தையும் காட்டும். இதே விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னா, எலியா எலிசா, எலியா இருக்கிறாரு, எலிசா இருக்கிறார், எலியா சபை, எலிசா திரள் கூட்டம் சொன்னா, இது விசேஷமா இந்த நிழல் வந்து சுவிசேஷ யுகத்தினுடைய கிளைமாக்ஸ், இறுதி பாகத்தை காட்டக்கூடிய அடையாள வார்த்தை எலியா எலிசா. உங்களுக்கு தெரியும் அந்த ராஜாக்கள் புஸ்தகத்துல முதல் அதிகாரத்துல அந்த எலியா எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய அந்த சூழல், அது சபையினுடைய நிறைவு. அப்ப சபையினுடைய நிறைவை, அந்த நிறைவை தொடர்ந்து காணப்படக்கூடிய திரள் கூட்ட வகுப்பாரை அடையாளப்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா, எலியா எலிசா வாக அவங்க காணப்படுறாங்க. இப்ப நீங்க தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒரு முக்கியமான வசனம் படிக்கலாம், எபேசியர் 4:4 வசனம்.
உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு.
போதும், ரொம்ப எளிமையான வசனம், நம் அனைவருக்கும் புரியக்கூடிய வசனம். பட் இந்த சப்ஜெக்டுடைய டேர்னிங் பாயிண்ட் வந்து இந்த வசனம், உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்க ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல. அப்ப இந்த சுவிசேஷ யுகம் கொடுக்கப்பட்டதோட நோக்கம் என்னன்னா, ஒன்லி சர்ச் மெம்பருக்காக, அந்த 144,000 பேரை தெரிவு செய்வதற்காக மாத்திரமே இந்த யுகம். இதற்கு மாறாக திரள் கூட்டத்தார் அவர்களுக்கு என்று சொல்லி, அந்த கிரேட் மல்டிடியூட் அப்படின்றவர்களுக்காக தனி அழைப்பு என்பது இல்லை. வசனத்துல பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 7:9
இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல சாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குறுத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன்.
ஆமா, அப்ப நம்ம பார்க்கிறோம், திரள் கூட்டமாகிய ஜனங்கள் சிங்காசனத்துக்கு முன்பதாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பதாகவும் நிற்க கண்டேன். திரள் கூட்டமாகிய ஜனங்கள், இது ரீப்ரிண்ட் நம்பர் 5864. அதுல இந்த வசனத்துல சில கரெக்ஷன் வந்து சகோதரர் பண்றாரு, அதை கூட நீங்க டிஸ்பிளேல பாக்கலாம். என்ன சொல்றாருன்னா பிரதர், வாசிங்க சிஸ்டர்.
The great multitude whom no man can number.
ஆமா, இப்ப நம்ம நார்மல் தமிழ்ல கொடுக்கப்பட்டிருக்கிற திரள் கூட்டமாகிய ஜனங்கள், அப்ப இந்த டிரான்ஸ்லேஷன் பிரதர் என்ன சொல்றாருன்னா, இது ஒரு புவர் டிரான்ஸ்லேஷன், அந்த அளவுக்கு சிறப்பான வகைகள்ல இதை நம்ம பார்க்க முடியாது. நெக்ஸ்ட் படிங்க.
ஒருவரும் என்ன கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள்.
ஓகே, அடுத்தது
a great company whose number no man knows.
இது வந்து ஒரு பெட்டர் டிரான்ஸ்லேஷனா இருக்கும் அப்படின்னு பிரதர் சொல்றார். அப்ப இந்த பெட்டர் டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்குன்னா, ஒருவரும் அறிந்திராத எண்ணிக்கையிலான, இல்ல எண்ணிக்கைக்கு அடங்காத திரளான கூட்டமாகிய ஜனங்கள். ஒருவரும் அறிந்திராத, ஏன்னா ஒருவரும் அறிந்திராத. இப்ப சபை நிர்ணயிக்கப்பட்டது, ஆனா திரள் கூட்டம் அது நிர்ணயிக்கப்பட்டது இல்ல. சபைக்காக மாத்திரமே இந்த யுகம், மாறாக திரள் கூட்டத்தாருக்காக நம்ம பிரதானமாக பேச முடியாது. அதுதான் சகோதரர் சொல்றாரு இந்த வெளிப்படுத்தல் 7:9 வசனத்துல பார்க்கும்போது, ஒருவரும் அறிந்திராத எண்ணிக்கைக்கு அடங்காத ஜனங்கள். இதுதான் நம்ம பார்க்கிறோம், சபை எண்ணிக்கை கொடுக்கப்பட்ட மாதிரி திரள் கூட்டம் எண்ணிக்கை கொடுக்கப்படாததற்கான ஒரு முக்கியமான அர்த்தத்தை, காரணத்தை நாம இங்க பார்க்கிறோம். சரி, இது எப்படி நடக்குது? ஒரே அழைப்பு என்று சொல்லி அனைவரும் சபை வாய்ப்புக்காக நாம வந்திருக்கும் போது, அப்ப இந்த வாய்ப்புக்குள்ள வந்துட்டவங்கல இருந்து இப்ப திரள் கூட்ட நிலைமைக்கு ஒருத்தர் ஸ்லிப் ஆயிறாரு, இடறாரு, விழுந்து போயிறார்னா இது எப்படி நடக்குது? இதுதான் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எச்சரிக்கை. அநேக நேரம் நம்ம சப்ஜெக்ட்ல கேட்கிறோம், நம்ம மத்தியில 4 வகுப்பார் இருக்கிறாங்க. இப்ப பிரதானமா இங்க பார்த்தா சபை திரள் கூட்டம். அப்ப இப்ப நம்ம என்னவே கேட்கலாம்னா, இப்ப நம்ம ஐக்கியத்தில் நாம சொல்லும் போது திரள் கூட்ட வகுப்பார் என்பது ஒருவருடைய மரணத்தில் முடிவெடுக்கப்படுகிற விஷயம் கிடையாது. ஒருத்தர் திரள் கூட்டமா மாறிட்டார், சபை அழைப்பிலிருந்து ஸ்லிப் ஆகி திரள் கூட்டத்துக்கு வந்துட்டார்னா கூட அவரும் மாம்சத்தில் இந்த பூமியில கொஞ்ச நாட்கள் இருப்பார். அப்படி ஆனால் இப்ப நாம கூட எல்லாரும் மாம்சத்தில் இருக்கிறோம், இந்த அழைப்பை பெற்றவர்களா இருக்கிறோம்னா, நம்மளுக்குள்ள யாரேனும் ஒருத்தர் 4 இருக்கிறாங்க என்பதை நம்ம ஒப்புக்கொள்ற மாதிரி யாரேனும் ஒருத்தர் நம்மளை நாம என்னைக்காவது நிதானிச்சு பாத்திருக்கிறோமா? நான் வந்து இப்ப சபை அழைப்புலதான் இருக்கிறேனா, இல்ல திரள் கூட்ட நிலைமைக்கு நான் ஸ்லிப் ஆயிட்டேனா அப்படின்றத நாம என்னைக்காவது சிந்திச்சு பாத்திருக்கிறோமா? இது வந்து நாம யோசிக்கணும். சரி புதர், இது யோசிக்கிறது அப்படின்றது, அப்ப இதுதான் மெயினா இந்த சப்ஜெக்ட்னா? இது மெயின் இல்ல. ஏன்னா நம்முடைய பார்வைகள், நம்முடைய நடத்தைகள், நம்முடைய பேச்சுக்கள் என்னைக்குமே பாசிட்டிவ் ஆங்கில இருக்கும். அப்ப இங்க நம்ம என்னதான் பாக்குறோம்னா, ஒருவேளை நம்ம சபை அழைப்புல தான் நான் இருக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், தேவன் என்னை கைவிட மாட்டார், நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னா, இப்ப நமக்கு இருக்கக்கூடிய அடுத்த எச்சரிப்பு என்னன்னு பார்க்கும்போது, எக்காரணத்தை கொண்டு அந்த நிலைமையில இருந்து நான் திரள் கூட்டத்தாரா நான் தவறிடக்கூடாது, இந்த ஒரு எண்ணம், இந்த மனநிலை நமக்குள்ள வேணும். சரி, அப்ப நம்ம இந்த மனநிலையோடு நம்மளுடைய அழைப்பை நாம் காத்துக்கொள்ளணும், சபை வாய்ப்பை நமக்குள்ள தக்க வைத்துக் கொள்ளணும்னா நாம என்ன பண்ணணும்? எப்படி ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படாதவங்க யாரு அப்படின்றத பாக்குறதுக்கு, ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுதல் என்றால் என்ன நாம கவனிச்சோமோ, அதே போல நான் திரள் கூட்டத்தாரா ஸ்லிப் ஆயிராதபடிக்கு பெற்றுக்கொண்ட இந்த ஒரே அழைப்பு, இந்த ஒரே நம்பிக்கையை நான் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், நான் தக்க வைத்துக் கொள்வதற்கு, அல்லது ஒருத்தர் திரள் கூட்டத்தாரா எதனால மாறுறாரு, எப்ப மாறுறாரு, அவருடைய நடத்தைகள் என்ன மாதிரி மாறுச்சுன்னா அவர் மேலிருந்து அழைப்பு எடுக்கப்படுது, கிரீடம் எடுக்கப்படுது என்பதை பற்றி பரிசுத்த வேதாகமும் பரிசுத்தவான்களுடைய வார்த்தைகளும் என்ன இருக்குதோ அதை நாம் கற்றுக்கொள்ளணும். தெரியலீங்க, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். அப்ப நம்மளுடைய அழைப்பை நாம் காத்துக்கொள்வதை பற்றி, தவறிடாதபடிக்கு நாம் பிடித்துக் கொள்வதை பற்றி நம்மளுக்கு சத்தியம் என்ன சொல்லுது? அப்ப இதான் நம்ம பார்க்கிறோம், ஒரே அழைப்புக்குள்ள வந்திருக்கிற நாம் அனைவரும் அந்த அழைப்புல இருந்து நம்ம எப்படி தவறுறோம், இல்ல ஒருத்தர் தவறுறாருனா எதனால அவர் தவறுறாரு? இதுக்கு தான் நம்ம ரெண்டு முக்கியமான தலைப்புகள் முன்வைக்கலாம். ஒருத்தர் சபையாரா இருந்து சபை அழைப்புல இருந்து திரள் கூட்டத்திற்குரியவரா மாறுவதற்குரிய காரணங்கள் நிறைய இருக்கலாம். இந்த பாடத்தில் ரெண்டு காரணம் பார்க்கிறோம். முதல் காரணம், அர்ப்பணிப்பினுடைய வாழ்க்கையில அவர் குறைவுபடுது. அவர் தேவனோடு அர்ப்பணம் பண்ணிட்ட விஷயத்துல இருந்து அவர் பின்தங்குறார் இல்ல குறைவுபடுறார். இது வந்து ஒரு முக்கியமான தலைப்பு. இந்த தலைப்புகளுக்குள்ள சில அநேக விளக்கங்கள் இருக்கு, அதை நாம் இப்பொழுது பார்க்கலாம். இதற்கு உதவியாக எபிரேயர் 2:15 வாசிக்கலாம்.
ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார்.
இங்க ஒரு வார்த்தை பார்க்கிறோம். இந்த வார்த்தை ரேன்சம் கான்செப்டுக்குரிய வார்த்தை. ஆனா சகோதரர் ரசல், இந்த திரள் கூட்ட நிலைமைக்கு ஒருத்தர் ஸ்லிப் ஆகிறதற்கு இந்த வசனத்தில் இருக்கிற சில வார்த்தைகளை காரணம் காட்டுறார். அது ரீப்ரிண்ட் நம்பர் 5864, ஏற்கனவே சொன்ன விஷயம் தான். என்ன சொல்றார்னா, ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே. ஜீவ காலம் எல்லாம் மரண பயம். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஆதாமுக்குள்ளான மரண பயம், ரட்சிக்கப்பட்டு இந்த அழைப்புக்குள்ள வந்து ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுறது நடந்துருச்சு, பரிசுத்தாவி நமக்குள்ள இருக்கு, இப்ப கூட பயம். இப்ப ஏற்படுகிற பயம் என்ன? பலியின் வாழ்க்கையை பற்றிய பயம். நம்ம இப்ப ஃபுல்லா கம்ப்ளீட்டா பலியாகணும். வசனம் இருக்குது, பலியினாலே என்னோட உடன்படிக்கை செய்துட்டா பரிசுத்தவானும். அப்ப நம்மளை பலியாக்கணும். அப்ப பலியாக்குறதுனா என்ன? நம்முடைய முழு வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். நம்முடைய வாழ்க்கை வந்து ஒரு மரத்தில் இருக்கிற அநேக கிளைகளை போல அநேக விதமான சூழல்களையும் சந்தர்ப்பங்களையும் செயல்களையும் முடிவுகளையும் உள்ளடக்கினது நம்முடைய வாழ்க்கை. இப்ப இவைகளுக்குள்ள நம்ம போகும்போது, அந்த செயல்களுக்குள்ளேயும் முடிவுகளுக்குள்ளேயும் நம்ம போகும்போது இந்த ஓட்டம் ஆரம்பிக்கும் போது ஒரு உற்சாகம் இருக்கும். ஆனா காலங்கள் போக போக என்ன வரும்னா மரண பயம் வரும். பிளைனா சொல்லிட்டா எதிர்காலம். சத்தியம் ஓகே, பட் வாழ்க்கையினுடைய ரீதியில பார்க்கும்போது எதிர்காலம் என்ன ஆகும்? எனக்கு இல்ல என்னை சார்ந்தவங்களுக்கு, நான் பொறுப்பில் காணப்படக்கூடிய என்னுடைய குடும்பம், மற்றவங்களுக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும்? சோ இந்த பயத்துல ஒருத்தருக்குள்ள என்ன நடக்குதுன்னா, அவர் தேவனோடு பண்ணிட்ட அந்த அர்ப்பணிப்பினுடைய வாழ்க்கையில அவர் உற்சாகத்தோட கடந்து போக முடியாதபடிக்கு அவருக்குள்ள ஒரு சோர்வு வருது. வார்த்தைகள் நல்லா இருக்கு பேசுறதுக்கு, ஆனா வாழ்க்கையில வரும்போது நம்மளை முற்றுமுடிய பலியாக்குவதுல கொஞ்சம் பயம் நம்மளுக்கு ஏற்படுது. வாசிக்கலாம் லூக்கா சுவிசேஷ புத்தகம் 8:14.
முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள், கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாது இருக்கிறார்கள்.
ஆமா பாருங்க, பலன் கொடாது இருக்கிறார்கள். ஒரு ஏற்ற கால வளர்ச்சி அவங்க காட்டாம போறாங்க. அதற்கு காரணம் என்னன்னா, அது ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு, இப்பிரபஞ்சத்திற்குரிய கவலை. பாருங்க, இந்த வசனம் எல்லாம் நம்ம ஒவ்வொருத்தரை பத்தி பேசுது. தேவ வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்களை, ரட்சிப்புக்குள்ள கடந்து வந்தவர்களை, தேவ ஆவியை பெற்றுக்கொண்டவர்களை பத்தி சொல்லுது. இன்னைக்கு நமக்குள்ள எவ்வளவு இந்த உலகத்தினுடைய விஷயங்கள் கவலைகள் இருக்குது, இதெல்லாம் தேவ வார்த்தை சொல்லுது. இந்த கவலைகளின் நிமித்தம் அவரால் என்ன பண்ண முடியலனா, அந்த அர்ப்பணிப்பை முழு மூச்சில அவர் செயல்படுத்தி கடந்து போக முடியவில்லை. இந்த உலகத்தினுடைய தேவைகளும் மற்ற விஷயத்திலையும் அவர் கொஞ்சம் ஈர்க்கப்படுகிறவராக மாறி போகிறார். இப்படி மாறும்போது இது என்ன நடக்குது? அனல் உள்ள இந்த ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில சில குளிர் உள்ள வந்து கலக்கு. இந்த குளிர் உள்ள வந்து கலக்கும் போது அந்த அனல் மற்றும் குளிர் வரும்போது இது வருது, அந்த லுக்வார்ம், ஒரு வெது வெதுப்பான கண்டிஷன் அவருக்குள்ள இருக்கு. ஆனா ஒருத்தர் சபை அப்படின்னா அவர் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்க அனலாகத்தான் இருக்கும். அப்படி இல்லாமல் ஒருத்தருக்குள்ள கொஞ்சம் குளிர் மிக்ஸ் ஆனா, வெது வெதுப்பு கண்டிஷன் போனா, அது என்ன மாதிரி இருக்கும்? வசனத்துல நீங்க படிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 3:15.
உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும்.
ஆமா, வேத வசனங்கள் ஒவ்வொரு பாடங்களுக்கு தகுந்த மாதிரி அது ஒவ்வொரு கோணத்துல வெளிச்சம் காமிக்கும். இப்ப இந்த சப்ஜெக்ட்ல பார்க்கும்போது நம்ம பலட்சியமா பார்க்கிற இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். யாருடைய கிரியை? யார் ஒருத்தர் தேவனோடு அர்ப்பணம் பண்ணியிருக்கிறாரோ அவருடைய கிரியை. கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய கிரியை நான் பார்க்கிறேன், உன்னுடைய பலி, உன்னுடைய அர்ப்பணிப்பினுடைய ஆழம் நான் பார்க்கிறேன். அது ஒருவேளை ஏதாவது ஒரு எண்டில் இருந்தா அது நல்லா இருக்கும், ஆனா ரெண்டுமே அது எப்படி இருக்கு, மிக்ஸ்அப் ஆயிருக்குது, இது செட் ஆகாது. அப்ப இதுதான் முதல் பாயிண்ட், அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில் குறைவுபடுதல். இதுக்கு நம்ம என்னென்னமோ காரணம் சொல்லிட்டு இருப்போம், இல்ல பிரதர் இது இது இந்த மாதிரி விஷயம் இருக்கு, நம்மளுக்கு சில பொறுப்புகள் இருக்கு, டியூட்டிஸ் இருக்கு, எல்லாம் சொல்லுவோம். ஆனால் நம்ம பண்ணிட்ட அர்ப்பணிப்புல முதல் விஷயம் என்ன, தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். அப்ப உள்ள வந்துட்டோம்னா ஒரு நாளும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ரிவர்ஸ்ல போயிடக்கூடாது. இதுதான் க்வெஸ்சன் புக்ல ஒரு சிறப்பான பாயிண்ட் பிரதர் கொடுக்கிறார். என்ன பாயிண்ட் கொடுக்கிறாருன்னா, ஒருத்தர் ஒரே அழைப்புக்குள்ள சபை அழைப்புக்குள்ள இருந்து எந்த பாயிண்ட்ல அவர் திரள் கூட்டமா மாறுறாரு, மாம்சத்தில் இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார், சபை ஐக்கியத்தில் இருக்கிறார், ஒருவேளை ஊழியத்தில் கூட இருப்பாரு, ஆனா திரள் கூட்ட நிலைமைக்கு கிரீடத்தை இழந்து போகிற பகுதிக்கு அவர் எப்ப போறாரு. க்வெஸ்சன் நம்பர் நீங்க வேணா அதை நீங்க நோட் பண்ணிக்கலாம், 289 தான் அந்த மூணாவது பக்கத்தில் பிரதர் பேசும்போது அதை டிஸ்பிளேல உங்களுக்கு போடுவாங்க, அந்த ரெட் லைன்ல இருக்கிற வார்த்தைகள் மாத்திரம் படிங்க.
Some of them are disposed to hold back a little and these will become of the great company.
ஆமா, அப்ப இந்த க்வெஸ்சன் நீங்க வீட்ல படிச்சீங்கன்னா பிரதர்ட்ட கேட்கப்பட்ட கேள்விதான். இப்ப நம்ம என்ன சொல்றோம், ஒருத்தர் ஒரே அழைப்புல இருந்து சபையா இருந்து எப்ப ஸ்லிப் ஆகுறாரு கேட்கும் போது, இந்த ஓட்டத்துக்குள்ள ஏதோ ஒரு உணர்ச்சியில உள்ள வந்துருவார், இவ்வளவு பெரிய சத்தியம், இவ்வளவு நாள் தெரியாத சத்தியம் உள்ள வந்துருவார். உள்ள வந்து வாழ ஆரம்பிக்கும் போது அதனுடைய பலியின் தன்மைகள் ஒவ்வொன்றிற்குள்ள போகும்போது இவருக்கு எதிர்கால பயம், உலகத்தினுடைய சிற்றின்பங்கள், இது எல்லாம் இழுக்கும் போது என்ன நடக்குதுன்னா ஒரு சோர்வு வருது. எப்ப சோர்ந்து போய் ஐயோ இது இவ்வளவு டஃபான ரேஸ் அப்படின்னு சொல்லி நான் அறியாமல் உணராமல் போயிட்டேனே அப்படின்னு எப்ப அவர் சோர்ந்து போய் கொஞ்சம் பின்னாடி ஒரு ஸ்டெப். அப்ப ஒரு ஸ்டெப்னா உங்களுக்கு தெரியும், அவருடைய வாழ்க்கையை பற்றி இல்ல ஏதாவது ஒரு சூழலை பற்றி, அவருடைய அர்ப்பணிப்பு பற்றி, பலியை பற்றி அவர் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டெப் பின்வச்சார்னா, அந்த பின் வைக்கிற ஸ்டேஜ்லயே அவருடைய நிலைமை எதுவாக மாறும்னா திரள் கூட்டத்தார் என்ற நிலைமைக்குள்ளாக அவர் கடந்து போவார். வாசிக்கலாம், இது கர்த்தர் பேசின வசனம், லூக்கா சுவிசேஷ புத்தகம் 6:62.
லூக்கா 9:62. அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார்.
பாத்தீங்களா, இந்த வசனம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் சூழல் என்னன்னு. கர்த்தர் ஒருத்தர் அழைக்கிறார், அவர் சொல்றார் எனக்கு சில பொறுப்பு இருக்கு நான் செஞ்சுட்டு வரேன். சொல்லும் போது அவர் சொல்றாரு, அப்படி நீ செஞ்சேனா நீ ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் கிடையாது. அப்ப இன்றைய காலகட்டத்தில் நாம கூட சீசத்துவத்துக்குரிய அழைப்புக்கு வந்துட்டு சில நேரம் சில ஸ்டடீஸ் இருக்குது, இல்லைனா சில ஃபேமிலி கமிட்மெண்ட் இருக்குது, இல்ல நான் இன்னும் கொஞ்சம் கெயின் பண்ண வேண்டியது இருக்கு, என்னுடைய சில குடும்ப சூழலுடைய அட்மாஸ்பியர் எப்படி இருக்கு, இதெல்லாம் நான் சரி பண்ணிட்டு மறுபடியும் நான் என்ன பண்ணிடுறேன்னா நான் கம்ப்ளீட்டா வந்துடுறேன். இப்படி சொன்னா அந்த சொல்லுகிற வார்த்தைகளை பற்றி கர்த்தர் என்ன வசனம் சொல்லிட்டார், கலப்பையின் மேல் கை வைத்துட்டு பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உடையவன் கிடையாது. அப்ப இந்த ஒரு வசனத்துக்கு விளக்கமா தான் அந்த க்வெஸ்சன் நம்பர்ல நம்ம பார்க்கிறோம். எப்ப நம்முடைய லைஃப்ல எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம ரிவர்ஸ்ல ஒரு சின்ன ஸ்டெப் முடிவெடுக்கிற விஷயத்துல நம்ம ரிவர்ஸ்ல போறோம்னா அந்த இடமே நம்மளுக்கு பிரதானமா மாறுது. நம்முடைய வாழ்க்கையில அழைக்கப்பட்ட அழைப்புல இருந்து நாம் கீழே போறோம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த பாயிண்ட்ல ஒரு முக்கியமான தகவல் நம்ம தெரியப்படுத்த விரும்புறோம். அது என்னன்னா, ஒருவேளை ஒருத்தர் சபை அழைப்புல இருந்து திரள் கூட்டத்தாரா மாறிட்டார், இப்ப மறுபடியும் இவர் ஏதாவது பண்ணி விட்ட கிரீடத்தை வாங்க முடியுமா, இழந்து போன கிரீடத்தை மறுபடியும் பெற்று அந்த 144,000 பேருக்குரிய வாய்ப்புல அவர் ஓட முடியுமானா? நமக்கு தெரிஞ்சு எந்த வேத வசனமும் அப்படி கிடையாது, பரிசுத்தவானுடைய வார்த்தைகள்ல கூட அந்த விளக்கம் எங்கேயுமே இல்ல. ஏன்னா கர்த்தர் சொன்னது அதுதான், போயிட்டு வரேன்னு சொன்னவருக்கு தான் அவர் சொல்றாரு, நீ ஒரு தடவை திரும்பி பார்த்துட்டாலே தேவனுடைய ராஜ்யத்திற்கு அந்த ஆளக்கூடிய வகுப்புக்கு நீ தகுதி உடையவன் அல்ல. எனவே பிரதான காரணம் ஒருத்தர் சபை அழைப்பிலிருந்து எப்படி திரள் கூட்டத்தாரா மாறுறாருனா, அவர் அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில் குறைவுபடுதல். எப்படி குறைவுபடுதல் நடக்குது? ஒன்னு பயம், அர்ப்பணிக்கிறதுக்கு தொடர்ந்து உயிர் போற வரைக்கும் ஒவ்வொன்னா பலியாக்கிட்டு வரதுல அவர் பயப்படுறார். இரண்டாவது விஷயம், அவர் உலகத்தோட உலகத்தினுடைய தேவைகள் உலகத்தினுடைய சில சம்பிரதாயங்களுக்குள்ள அவர் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது, அது எதுவா இருக்கட்டும், அப்படி ஈடுபடுத்திக் கொள்ளும் போது அது எப்படி இருக்கு, அனல் குளிர் ரெண்டும் சேர்ந்த கலவை. இது அனைத்துமே எதை பொருள்படுத்துது என்றால் அர்ப்பணிப்பின் வாழ்க்கையின் குறைவுபடுதல். இப்ப இரண்டாவது பாயிண்ட், சபை நிலைமையிலிருந்து ஒருத்தர் திரள் கூட்டத்தாரா மாறுவதற்குரிய வாய்ப்பு. இரண்டாவது பாயிண்ட், கிரியை. அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தேவ வசனம் படிக்கலாம், எபிரேயர் 2:4.
அதற்கு
12:4.
பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே.
ஆமா, நமக்கு தெரியும், பாவங்களுக்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக. அதனால் ரத்தம் சிந்தப்படுதல், சாகிறது, மரிக்கிறது. இந்த மாம்சத்தை விட்டுட்டு நம்ம கடந்து போறது, மரிக்கிற வரைக்கும் நம்ம போராடணும். எதற்கு எதிராக? பாவத்திற்கு எதிராக. இது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். பட் இரண்டாவது பாயிண்ட் இங்க தான் பார்க்கிறோம், பாவத்தினால் கரைப்படுதல். இந்த பாவத்தினால் கரைப்படுதல் ஒருத்தர் சபை நிலைமையில இருந்து திரள் கூட்டத்தாரா மாறுவதற்கு முக்கியமான ஒரு காரணம். அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில் குறைப்படுதல், இரண்டாவது பாவத்தினால் கரைப்படுதல். இது என்ன பிரதர் பாவத்தினால் கரைப்படுதல்? எல்லாமே நமக்கு தெரியும், நம்ம விசுவாசத்தினால நீதிமான் என்று காணப்படுறோம். இப்படி காணப்பட்டிருக்கிற இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள வந்திருக்கிற நாமோ, புது சிந்தையை வாங்கியிருக்கிற நாமோ, பழைய மனுஷனுடைய போராட்டங்கள், பாவ இச்சைகள் நமக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். நம்முடைய சரீரத்தினுடைய வளர்ச்சிக்கு தகுந்தாற் போல, அதாவது நம்முடைய வயதுக்கு தகுந்தாற் போல, இந்த மாம்சத்தினுடைய தொந்தரவுகள் நமக்கு காணப்பட்டுக் கொண்டே இருக்கும். இப்படி இருக்கும் போது, இப்ப ஒரு சகோதரர் இந்த அழைப்புக்குள்ள இருக்கிறார், இன்னொருத்தரும் இந்த அழைப்புக்குள்ள இருக்கிறார். பட் ஒரு சகோதரர் அந்த ஒவ்வொரு பாவ விஷயத்திலையும் அவர் நல்லதொரு போராட்டம் அவர் போராடி அந்த பாவத்தை விரும்பாம அதை துரிதமாக மேற்கொண்டு முன்னேறி கொண்டே இருக்கிறார். இன்னொருத்தர் மேற்கொள்வதற்கு முயற்சி எடுக்கிறாரு, விழுகிறார். மேற்கொள்வதற்கு முயற்சி எடுக்கிறாரு, விழுகிறார். அப்ப சடனா அந்த பாவத்தை ஓவர் கம் பண்றவருக்கும் அதை ஓவர் கம் பண்ணாதவருக்கும் ஒரு வித்தியாசங்கள் இருக்கு. அப்ப நம்ம நினைக்கலாம், இந்த இடத்துல கூடியிருக்கிற நம்ம எல்லாருமே நம்முடைய மாம்சத்திற்கு அடுத்த விஷயத்துல ஒருவேளை 2 ஜெயிப்போம், 3 தோப்போம். நம்ம எல்லாருமே எந்த விஷயத்திலையும் உடன்படிக்கை பண்ணதுல இருந்து வீழ்ச்சி இல்லாம தொடர்ந்து நம்ம ஜெயிச்சுட்டு வரோம்னு சொல்லவே முடியாது. அப்ப இது எப்படி நம்ம எடுக்கிறது, எப்படி வித்தியாசம் பாக்கிறது? சபை திரள் கூட்டம் எப்படி வித்தியாசம் பாக்கிறதுனா, அதுக்குதான் ஒரு ஆதாரம், ஒரு அருமையான வசனம். அப்போஸ்தல் யோவான் எழுதினார், 1 John 1:9.
நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார்.
ஆமா, பாருங்க, இது ரொம்ப பிரசித்தமான வசனமா இருந்துட்டா கூட இதுக்குள்ள ஒரு பாயிண்ட் வருது. அது என்ன பாயிண்ட் அப்படின்னு பாக்கிறோம்னா, ஜெப ஜீவியம், தேவனோடு நெருங்கிய தொடர்பு, தனிப்பட்ட முறையில தன்னுடைய ஒவ்வொரு வாழ்க்கையை பற்றி, ஒவ்வொரு நாளுடைய வாழ்க்கையை பற்றி தேவன் கிட்ட செட்டில்மெண்ட் பண்றது, கணக்கு ஒப்புவிக்கிறது, தன்னுடைய ஒவ்வொரு குறைகளையும் தேவனுக்கு முன்னாடி கிளீனா உணர்ந்து அவைகளை அறிக்கை செய்யறது. ஏதோ இது 1:9 ஒரு மன்னன வசனத்தை போல, மனப்பாட வசனத்தை போல நம்ம மனசுல இருந்துட்டாலும் இது நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் இருக்கணும். என்னைக்குமே தேவனுடைய நியாய தீர்ப்பு, கர்த்தருடைய நியாய தீர்ப்பு, நமக்கு தெரியாத விஷயங்களோ நம்மளுக்கு புரியாத விஷயங்களை வச்சு அவர் நமக்கு செய்யறது இல்ல. எதை நம்மளுக்கு நல்லா சொல்லிக் கொடுத்திருக்கிறாரோ, எதை நம்மளுக்கு நல்லா புரிய வச்சிருக்கிறாரோ, அதை வச்சுதான் அவர் நம்மளை நியாயம் தீர்ப்பார். அதான் அவர் சொன்னார், நான் சொல்லிய வசனமே கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். நான் சொல்லாமல், நான் வெளிப்படுத்தாமல், நான் மறைப்பொருளா வச்சிருக்கிற வசனங்களை வச்சு நியாயம் தீர்க்கிறது இல்ல, நான் சொல்லிய வசனமே உங்களை நியாயம் தீர்க்கும் அப்படின்னு கர்த்தர் பேசினார். அப்ப அதுதான் இங்க கூட நம்ம பார்க்கிறோம். இந்த தேவனோடு ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாவங்களுக்காக, நம்ம கிட்ட இருக்கிற பலவீனத்திற்காக எவர் ஒருத்தர் ஜெபத்துல நெருங்குறார், கர்த்தருடைய ஈடுபலியினால ஒவ்வொரு நாளும் தன்னுடைய நீதியின் வஸ்திரத்தை யார் சுத்திகரிக்கிறாரு, அவர் நிப்பார் சபையாக. சில பலவீனங்கள் அவருக்குள்ள வந்துட்டாலும் அவைகளை அவர் விரும்ப மாட்டார். ஆனா திரள் கூட்ட நிலைமைக்கு போனவர் எப்படி இருப்பார்னா, அவருக்கு நல்லா தெரியும். 1 John 1:9 இப்படி சொல்லுது, நல்லா தெரியும். ஒருவேளை மற்றவங்களுக்கு சொல்ல சொன்னாலும் சொல்லுவார், யாருக்காவது அந்த வசனத்தினுடைய பொருள் தெரியல அவங்களுக்கு கற்றுக் கொடுங்கனாலும் கற்றுக் கொடுப்பார். இதெல்லாம் செய்யற அவருக்கு அவருடைய நடைமுறை வாழ்க்கையில இந்த வசனம் இருக்காது. அவர் இந்த வசனத்தெல்லாம் நான் செய்யணும், நான் ஜெபிக்கணும், பிரதர் டைம் இல்ல பிரதர், நான் பர்சனலா இன்னும் நான் நெருங்கணும்னு தான் நினைக்கிறேன் தேவன்கிட்ட, டைம் இல்ல பிரதர், சூழல் சாதகமா இல்ல, இந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி பல காரணங்கள் சொல்லிக்கொண்டே போறாருன்னா நிச்சயமாக நாம் சிந்திக்கணும். அந்த மாதிரி மனநிலைகள் நமக்குள்ள இருந்தால் தேவனோடு நெருங்குவதற்கு நமக்கு நேரம் இல்லை என்று சொன்னாலே நம்ம மேல சபை அழைப்பு இல்லைன்னு அர்த்தம். பொதுவா உலகத்தில் கூட ஒரு வாசகம் சொல்லுவாங்க, கடவுளை தேடுவதற்கு நேரமில்லை என்று சொல்லுகிறவன் கடவுள் அவருக்கு கொடுத்துட்ட அந்த மனுஷனுக்கு கொடுத்த வாழ்க்கையை சரிவர வாழாதவனா இருக்கிறான். இது உலகத்தினுடைய பொன்மொழி. இப்ப ஆவிக்குரிய முறையில் நம்ம சிந்திச்சு பார்த்தா எவர் ஒருத்தர் தேவன்கிட்ட நெருங்குவதற்கு, தன்னை பற்றி தேவன்கிட்ட பேசுவதற்கு நேரம் இல்லைன்னு சொல்லி அதை தள்ளிக்கிட்டே போனான், அது எதுவா இருக்கட்டும், ஒருவேளை ஊழியமா கூட இருக்கட்டும், அதெல்லாம் இருந்தால் அது நல்லதல்ல. இதுதான் கர்த்தர் இயேசு சொன்னார் மரியாள் பத்தி, மார்த்தால் நீங்க பற்பல வேலைகள் செய்வதில்ல, வீணான விஷயங்களை நீங்க சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, நல்ல பங்கு கர்த்தருக்கு பிரியமான ஒரு பங்கு அது மரியாள் செய்யறாங்க சொன்னார். அது என்ன? தேவனோடு நெருங்குவது, அவருடைய வார்த்தைகள், அவருடைய சமூகத்தை நெருங்குவது. அப்ப இந்த விஷயத்துலதான் பார்க்கிறோம், இந்த பாவத்தினால் கரைப்படுதல், நம்ம எல்லாரும் பலவீனர்கள், ஆனா ஒவ்வொரு நாளும் ஒரு நாளும் அந்த பாவத்தை நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. எப்படி உடம்புல ஏற்படுகிற ஒரு காயத்தை கவனிக்காம விட்டா அது ஒரு நாள்பட்ட காயமா மாறிச்சுன்னா அது எவ்வளவு வேதனை கொடுக்குது, அதனுடைய ஆழங்கள் எந்த அளவுக்கு போகுது, இதே மாதிரிதான் பாவம். அப்ப நம்மளுடைய பாவங்கள் எத்தனை பாவங்கள் இன்னும் நம்ம தேவன்கிட்ட அறிக்கையிடாமல் அதற்குரிய மேற்கொள்ளுதலுக்குரிய முயற்சிகள் நாம எடுக்காம இருக்கிறோம், அதுதான் நம்ம சிந்திக்கணும். இது கூட சகோதரர் சொல்றாரு, பாவத்தினால் கரைப்படுதல் கூட ஒருத்தர் யாரா மாறுறாரு, சபை அழைப்புல இருந்து திரள் கூட்ட நிலைமைக்கு அவர் விழுந்து போகிறவராக அவர் இருக்கிறார். அப்ப இந்த ரெண்டு பாயிண்ட், இந்த ரெண்டு பாயிண்ட் தான் சப்ஜெக்ட் நம்ம பிரதானமானதா நம்ம வைக்கிறோம். ஒன்னு, அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில் குறைவுபடுதல், ரெண்டாவது பாவத்தினால் கரைப்படுதல். இது ரெண்டு தான் சபை அழைப்புல இருந்து ஒருத்தர் திரள் கூட்ட நிலைமைக்கு மாறுவதற்கு காரணமா அமையுது. அப்ப இந்த காரணத்தை இன்னைக்கு நம்ம எல்லாரும் சிந்திச்சு பார்த்தோம்னா, பேசுற நான் கூட சிந்திச்சு பார்த்தா எனக்குள்ள கூட நிச்சயமா இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. சாதாரணமா நினைச்சிட வேண்டாம். இதுதான் சகோதர சகோதரிகளை இந்த பாடத்துல நாம் பார்க்கக்கூடிய விஷயங்களாக இருக்கு. சரி பிரதர், இப்ப இது இருக்கு, சரி பண்ணலாம், அதுக்கு சில டைம் ஆகுது, இல்ல இந்த ரெண்டு இருந்துகிட்டு எந்த வகையில நம்முடைய உடன்படிக்கையின் வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ணுது, காணப்படுது ஆனா நான் ஊழியம் பண்றேன், காணப்படுது ஆனா நான் சபை ஐக்கியத்தில் இருக்கிற வேற எங்கேயும் போறதில்ல, பட் இது என்ன மாதிரி எனக்குள்ள ஒரு இடையூறுகளை ஏற்படுத்தும், நான் விடணும் தான் நினைக்கிறேன், போராடிட்டு இருக்கிறேன், ஒருவேளை கொஞ்சம் நான் கேர் இல்லாம இருந்தா இதனுடைய பாதிப்பினுடைய நடைமுறை பிராக்டிக்கல் எப்படி இருக்கும்னா, ஒரே ஒரு விஷயம், திரள் கூட்டத்தாரை பற்றி அருமையாய் காட்டக்கூடிய வசனம் எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 8:20 நாம் பார்க்கலாம்.
அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை.
பாத்தீங்களா, அப்ப இது என்ன நடக்குன்னா கால விரயம், இந்த ஓட்டத்தை ஓடி முடிப்பதற்கு என்று ஒவ்வொருத்தருக்கு காலம் இருக்கு, இது நம்ம மறந்துடவே கூடாது. அந்த பாயிண்ட நம்ம மனசுல என்னைக்குமே வச்சிருக்கணும், மரணம் வரைக்க சில நேரம் நம்ம சொல்லலாம் இந்த அழைப்பு இருக்குன்னு, அதே நேரத்தில் சில நேரம் நாம் சொல்லணும் மரணம் வரைக்கும் நான் வாழ்ந்து முடிக்க வேண்டியது இந்த அழைப்பு, ஆனா மரணத்திற்கு முன்னாடி அந்த மரணம் வரைக்கும் நான் வாழ வேண்டிய சில விஷயங்களை சரிவர வாழலைனா இந்த அழைப்பு என்னை விட்டு போயிடும். கர்த்தர் சொன்னார் Matthew 24 அவர் சொன்னார், நீங்கள் ஓடி போவது மாறி காலத்திலாவது ஓய்வு நாளிலேயாவது சம்பவியாதபடி எச்சரிக்கையா இருங்கள். அப்படின்னா ஓடுறாரு, ஆனா ஓட வேண்டிய வேகத்துல கடக்க வேண்டிய தூரத்தை அந்த நேரத்தில் கடக்காத போது அந்த கால விரயம் திரள் கூட்டத்தாருடைய அடையாளம். அப்ப கால விரயம் திரள் கூட்டத்தாருடைய அடையாளம்னா, இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தருடைய கிரியைகளை நாம் நிதானிச்சு பார்க்கணும், ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திற்கு எவ்வளவு டைம் எடுக்கிறோம், கர்த்தருக்கு பிரியமா வாழ்றதுல, அவருக்கு அர்ப்பணிக்கிறதுல, அவருக்கு பலியாகிறதுல நம்ம எவ்வளவு டைம் எடுத்துக்கிறோம். இது வேற யாரையோ வச்சு நம்ம கணக்கு பண்ண வேணாம், நம்மளை வச்சே கணக்கு பண்ணும். அதுதான் சகோதரர் ரசல் சொல்றாரு, குவஷின் நம்பர்ல, குவஷின் புக்ல இந்த பாவத்தினுடைய தன்மைகள், இந்த அர்ப்பணிப்பினுடைய குறைவுபடுதல்ல அநேக நேரம் நம்ம என்னதான் மிஸ்டேக் பண்ணிடுறோம்னா மற்ற சகோதரர்களை பாக்குறோம், பிரதர் அவர் கூட எக்லீஷியால தூங்குறாரு பிரதர், அதனால நான் கூட சில நேரம் தூங்குறேன், இல்ல பிரதர் அவர் கூட சில நேரம் எக்லீஷியா வரதில்ல, இல்ல தனிப்பட்ட முறையில் அவர் ஜெபிக்கிறது இல்ல, அதனால நமக்குள்ள கூட வரும், நமக்குள்ள இருக்கிற பலவீனங்கள் குறைகளுக்கு ஒரு சாக்கு போக்காக மற்ற சகோதரர்களை சகோதரிகளை பார்க்கிறோம். அப்படி இல்ல, அப்படி பார்க்க கூடாது, ஓடி முடிச்சவங்க தான் நம்மளுக்கு கணக்கு, ஓடி கிட்டத்தவங்க நம்மளுக்கு கணக்கு கிடையாது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த இரண்டு பாயிண்டினுடைய நடைமுறை ரீதியான பாதிப்பு நம்மளுக்கு என்னவெனில் கால விரயம். ஏற்ற காலத்தில் முடிக்கணும் இந்த ஓட்டத்தை ஓடி, அப்படி ஓடி முடிக்காமல் நம்ம போகும்போது கால விரயம் திரள் கூட்டத்தாறு கூடிய அடையாளமாக பார்க்கிறோம். சப்ஜெக்டினுடைய முடிவுக்கு வரலாம். சங்கீத புஸ்தகம் 91 சங்கீதம் 7 வசனம்.
உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது.
பாருங்க, சங்கீதம் 91 இந்த வசனத்தை பார்க்கிறோம். இந்த கன்வென்ஷன்ல நாம இந்த பாடத்தை தேவனுடைய கிருபையில உங்கள் மத்தியில பேசுவதற்கான ஒரு நல்ல தூண்டுதல். என்ன சொல்லலாம் நல்ல தூண்டுதல்? நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஹோல் காஸ்பல் ஏஜ்ல திரள் கூட்ட வகுப்பாரும் காணப்படுறாங்க. ஆனால் குறிப்பாக கடைசி கால சபை, இந்த கடைசி கால சபையில திரள் கூட்டத்தாருடைய எண்ணிக்கை வசனம் சொல்றபடி திரளாக இருக்கும். ஒருவேளை ஒரு இடத்துல வந்து 1000 பேர் கூடுறாங்கன்னா, வசனம் சொல்றபடி கடைசி கால சபையில திரள் கூட்டத்தாருடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். சங்கீதம் 91 நம்ம வாசிச்ச இந்த 7 வசனம் பாருங்க. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேர். ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இந்த வசனத்துக்கு நீங்க பிப்ளிக்கல் கமாண்ட்ஸ் செக் பண்ணீங்கன்னா, அந்த 1000 பேர் ஒரு இடத்துல போய் நம்ம அறுவடை ஊழியம் பண்றோம், ஃபாலோ கிளாஸ் நடக்கிறோம், ஒருத்தர் உள்ள வராரு, 1000 பேர் வரதில்ல. பெரிய அளவுல கிளாஸ் கேட்கிற மாதிரி வராங்க, கடைசியில ரிசல்ட் ரொம்ப சொற்பமா இருக்கு. ஏன் இருக்கு? வசனம் சொல்றது உன் பக்கத்துல 1000 பேர் விழுந்தாலும். நாம உள்ள வரும்போது நிறைய கூட்டங்கள் வரதில்ல, ஆனா நாம வரும், பரவாயில்ல, 1000 பேர் விழுந்தாலும் நாம உள்ள வரும். அப்படி உள்ள வந்ததுக்கு அப்புறம் அடுத்த வசனம் என்ன சொல்லுது? உன் வல பக்கத்தில் 10,000 பேர். அப்ப ஃபாலோ கிளாஸ் கேட்டு வராதவங்க எண்ணிக்கையை விட இந்த ஐக்கியத்துக்குள்ள இருந்து சபை ஆகாதவங்களுடைய எண்ணிக்கை தான் அதிகமா இருக்கும். இதுதான் வசனத்துல பார்க்கிறோம். உன் வல பக்கத்தில் 10,000 பேர், 10,000 பேர். இந்த 10,000 பேர் யாரை குறிக்குது? கிரேட் மல்டிடியூட், திரள் கூட்டத்தாரை குறிக்குது. கடைசி கால சபையா இருக்கக்கூடிய, சபை அழைப்புல காணப்படக்கூடிய நமக்கான ஒரு எச்சரிப்பாக இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்ப இந்த எச்சரிப்புல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? நம்முடைய சிந்தை எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா, பிரதர், அப்ப நம்ம காலகட்டத்தில் இது ரொம்ப அதிகமா இருக்குதுன்னா, ஏன் அதிகமா இருக்கு? இதுக்கு முன்னாடி இருந்துட்ட சபைகள்ல, 6 காலகட்ட சபை, 4 காலகட்ட சபை, அப்பெல்லாம் ஏன் அதிகமா இல்ல? 7 காலகட்ட சபையில மாத்திரம் ஏன் அதிகமா இருக்கு? க்வெஸ்சன் நம்பர் 289 தேர்ட் பேஜஸ்ல நீங்க பார்க்கும்போது பிரதர் அதுக்கு சில காரணங்கள் சொல்றார். ஏன் லாஸ்ட் பீரியட் சர்ச்சுக்கு அதிகம் அப்படின்னா, அதுல 3 காரணம் வைக்கிறார். முதல் காரணம், இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இன்னைக்கு உலகத்துல கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகம். கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகம், அநேகர் உள்ள வராங்க, அநேகர் ஸ்லிப் ஆயிடுறாங்க. இரண்டாவது காரணம், இந்த உலகத்தினுடைய சிற்றின்ப கவர்ச்சிகள் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப ரொம்ப அதிகமா இருக்கு. நம்மளை ஓட்டத்திலிருந்து கீழே ஸ்லிப்பாக்கி விடக்கூடிய சாத்திய கூறுகள் இந்த உலகத்தில் அதிகம். கர்த்தருடைய 2 வந்திருந்ததுக்கு அப்புறமாய் சத்தியத்தை அறியக்கூடிய வாய்ப்புகள் எப்படி ஈஸியா இருக்குது, அதே மாதிரி விழுவதற்குரிய வாய்ப்புகளும் ஈஸியா இருக்கு. இது இரண்டாவது காரணம். மூணாவது காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதான் சகோதரர் சொல்றாரு, இந்த சத்தியம் நம்மளுக்கு கடந்து வரக்கூடிய விதம். சத்தியம் நம்மளுக்கு கடந்து வரக்கூடிய விதம் என்று சொல்லும்போது, இப்ப ஒரு மிகப்பெரிய திறமை உள்ள சகோதரர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு வந்து முதல் முறையா இந்த ட்ரூத் கடந்து போகுது. அப்படின்னா இந்த ட்ரூத் கடந்து போகக்கூடியவர் யாரை கர்த்தர் கருவியாக பயன்படுத்துறாரோ அந்த சகோதரர் எப்படி இருப்பாரோ, ரொம்ப எளிமையா இருப்பார். அவர் மூலமா வரக்கூடிய அந்த சத்தியத்தினுடைய வெளிச்சங்கள், அந்த சத்தியம் வந்து சேரக்கூடிய விதங்களும் எப்படி இருக்குன்னா எளிமையா இருக்கும். இப்ப அந்த சம்பந்தப்பட்ட சகோதரர் வந்து நம்மளுக்கு சொன்ன சகோதரர், அவங்களுடைய நிலவரங்கள் எல்லாமே ரொம்ப எளிமையா இருக்கும் போது இந்த ட்ரூத்தையும் இந்த அழைப்பையும் அவர் எப்படி நினைச்சுக்கிறார்னா, இதுவும் மிக எளிமையானது. எளிமையான இவர்களே இதற்குள்ள வாழும்போது திறமை படைத்திட்ட என்னால இதற்குள்ள வாழ முடியாதா என்ற எண்ணங்கள் அவங்களுக்குள்ள வரும். இப்படி எண்ணங்கள் அவங்களுக்குள்ள வந்து உள்ள வந்துருவாங்க. ஆனா வந்ததுக்கு அப்புறம் தான் இருக்குது அநேக உபத்திரவங்கள், சோதனைகள். அப்ப இந்த உபத்திரவங்கள், சோதனைகள் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தெரியும் போது இப்ப என்ன நடக்குதுன்னு பார்த்தா, இவரால் ஓட முடியல. ஆரம்பத்தில் சில விஷயங்கள்ல முன்னேறி வந்தாலும் போக போக இது ஜீவனை எடுக்கிற அளவுக்கு இந்த பலி கடந்து போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இவரால் அதற்கு முன் வர முடியல. எப்படி கர்த்தர்கிட்ட வந்துட்டு அந்த ஐஸ்வர்யமான வாலிபன் எல்லாமே அழகா பேசிட்டு வந்தாலும் ஒரு ஸ்டேஜ் வரும்போது கர்த்தர் அவருக்கு வச்சிட்ட அந்த கோரிக்கை உனக்கு உண்டானவைகள் வீட்டில் தூக்கி கொடுத்துட்டு வா என்று சொல்லும் போது அவரால் முடியல. இதே மாதிரி ரொம்ப எளிமையா இந்த அழைப்பை நினைத்துக் கொள்ளுதல். அதுக்கு காரணம் என்னன்னா சத்தியம் வருகிற விதம் அவங்களுக்கு அப்படி சொல்லக்கூடிய சகோதரர்களுடைய வாழ்க்கை அப்படி. அதே மாதிரி இந்த டூத்தை நினைக்கும் போது இந்த திரள் கூட்டத்தாருடைய எண்ணிக்கை அவங்க நம்ம காலத்துல மிக அதிகமாக இருக்கிறாங்க. சோ இதுதான் சகோதரர் காரணமாக சொல்லுகிறாரு. இப்ப நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 7:14 நாம் வசனத்தை பார்ப்போம். 7:14.
அதற்கு நான் ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன் இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள்.
போதும் இந்த வசனம். இப்ப நம்ம எதுக்கு படிக்க சொன்னோம்னா இன்னைக்கு நம்ம மத்தியில சில நேரம் அறிந்தோ அறியாமையோ நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம். என்ன வார்த்தைனா பிரதர் சபை ஆகலைனா கூட பரவாயில்லை, நான் யாரா மாறினா போதும், திரள் கூட்டத்தாரா மாறினா போதும். காரணம் என்னன்னா சபைக்கு இருக்கிற பாதையை விட திரள் கூட்டத்திற்கு இருக்கிற பாதை நம்ம இலகு என்று நினைக்கிறோம். இது கூட ஒரு சத்தியத்தை சரியாக புரியாமை, சரியாக அறியாமை. இங்க இருந்து இப்ப ஒரு 50 பேர் ஆளுக்கு ஒரு பைக் எடுத்துட்டு இங்க சேலம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அவங்க போகணும். காலையில 8 மணிலிருந்து மதியம் 12 மணி வரைக்கும் டைம் வைங்க. அப்ப போகும்போது அங்க ஜங்ஷன்ல ஒருத்தர் நிக்கிறார், அப்படி யார் யார் வந்து சேர்றாங்களோ அவங்களுக்கு பரிசு கொடுக்கிறார். அப்படி வந்து சேர்றவருக்கு எந்த பாதிப்பு அவருக்கு இருக்கக்கூடாது, வண்டிக்கு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு உதாரணத்தை நம்ம கண்ணு முன்னாடி நிறுத்தி பார்த்தா ஒரு 10 பேர் அந்த வண்டி எடுத்து ஓட்டிட்டே போயிட்டாங்க. ஆனா மீதி இருக்கக்கூடிய அந்த 50 பேர்ல 40 பேர் வண்டி ஓட்டிட்டு போகும்போது ஆப்போசிட்ல வண்டி வரும், நம்மளுக்கு விபத்துகள் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இவர் தன்னை பற்றி அதிக யோசிச்சு நான் வண்டியை ஓட்டாம நான் உருட்டிட்டே போயிடுறேன், இங்க இருந்து நான் ஜங்ஷன் வரைக்கும் நான் உருட்டிட்டே போயிடுறேன்னா நிச்சயமா இவர் நியமிக்கப்பட்டிருக்கிற காலத்துக்குள்ள அந்த இடத்துல போய் சேர மாட்டாரு. ஓட்டிட்டு போறதை விட ஒரு வண்டியை தள்ளிட்டே உருட்டிட்டே போறது என்பது எவ்வளவு கடினம் என்பது நமக்கு தெரியும். இதே மாதிரிதான் திரள் கூட்ட நிலைமை. சபையாக ஒருத்தர் வாழ்றதை விட நான் திரள் கூட்டமானாலும் பரவாயில்லை, கொஞ்சம் உலகத்தோடு நான் சம்பந்தம் வச்சுக்கிறேன்னு சொன்னா நம்மளுக்கு வசன தெளிவா இருக்குது. இவங்களுடைய அங்கி ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தில் தோய்த்து வெளுக்கப்பட்டிருக்கிறது. வெற்றி அடையாமல் ஜெயம் கொண்டவர்களாக மாறாமல் ஒருத்தர் திரள் கூட்டத்தாரா மாற முடியாது. ரெகுலர்ல பாஸ் பண்றவருக்கும் அட்டம்ல பாஸ் பண்றவருக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆனா யாரா இருந்தாலும் அட்டம்ல எழுதினா கூட அவர் கொஸ்டின் படிச்சு கொஸ்டினுக்கு சரியான பதில்கள் அவர் எழுதாம அவர் வெற்றி அடைய முடியாது. எனவே அன்புக்குரியவர்களே அந்த எண்ணங்கள் நமக்குள்ள வரக்கூடாது. ஏன்னா இதுதான் நம்ம பார்க்கிறோம் சகோதரருடைய எழுத்துக்கள்ல ரீப்ரிண்ட்ஸ் நம்பர் 5864 கிரேட் மல்டிடியூட் அப்படின்ற ஒரு டாபிக் பிரதர் பேசியிருப்பார். பேசி அந்த சப்ஜெக்ட் முடியும் போது அவர் என்ன சொல்லுவார்னா இது எல்லாம் இருக்கிறதுனால இந்த திரள் கூட்டத்தை பத்தி நம்ம சப்ஜெக்ட் ஸ்டடி பண்றதுனால நாம நினைச்சிடக்கூடாது இது ஏதோ நமக்கு அப்பாற்பட்ட ஒரு வகுப்பாரை பத்தி பாக்குறோம். கரெக்ட் தான், அப்பாற்பட்ட வகுப்பார். அதே நேரத்தில் நாம அந்த வகுப்பாரா மாறிடாத படிக்கு ஒரு எச்சரிப்பு, ஒரு மிகப்பெரிய ஒரு அவேர்னஸ் நமக்குள்ள ஏற்படும். அதான் பிரதர் அந்த பாடத்தை எப்படி முடிப்பார்னா நாமோ கிறிஸ்துவினுடைய சரீர அங்கங்களாக நம்ம மாற வேண்டாமா, அந்த ராஜரீக ஆசாரிய கூட்டத்தில் நாமளும் ஒரு உறுப்பினராக மாற வேண்டாமா, அதற்காகத்தான தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. அதுவே நம்முடைய சிந்தையில இருக்கணுமே தவிர அதை தவிர்த்துட்டு மற்ற சில வகுப்பாரை பற்றிய எண்ணங்கள், அதை பற்றிய வாஞ்சைகள் நமக்கு இருந்தால் அது தேவன் நம்மை அழைத்திட்ட அழைப்புக்கு ஏற்றவைகள் அல்ல. கடைசியாக யூதா புஸ்தகம் 24:25 வசனத்தை நாம் படிக்கலாம்.
வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமை உள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரை ஞானம் உள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கும் கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக.
இதே வார்த்தையை நீங்க திரு விவிலியத்தில் படிச்சீங்கன்னா ஒரு சரியான மொழிபெயர்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அந்த மொழிபெயர்ப்பினுடைய ஆரம்பமே எப்படி இருக்கும்னா
வழுவாதபடி உங்களை காக்கவும்.
இல்ல சிஸ்டர், நீங்க திருவிவிலியம் படிக்கணும். தவறி விழாமல் அப்படி சபையாக இருந்து அந்த நிலைமையில இருந்து நம்ம ஸ்லிப் ஆயிராமல் திரள் கூட்ட நிலைமைக்கு போகாமல் நம்மை காப்பதற்கு தேவன் நம்மை அழைத்தவர், அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்படிப்பட்டவருக்கு கர்த்தர் இயேசு மூலம் கனம் மகிமை உண்டாவதாக என்று சொல்லி நம்மளுக்கு அப்போஸ்தல் யூதா அவர் சொல்லி முடிக்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் அநேக ஜனங்களாக சகோதர சகோதரிகளாக நாம் கூடியிருந்தாலும், நமக்குள்ளாக அந்த திரள் கூட்ட வகுப்பார் காணப்பட்டாலும், நாம ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில நான் எனக்கு கொடுத்திருக்கிற அழைப்புல நான் உறுதியா இருக்கும், அதுல நான் இழந்து போகக்கூடாது. அர்ப்பணிப்பின் வாழ்க்கை, பாவத்தினால் கரைப்படுதல், எனக்குள்ள எந்த வகையில் நடந்துராதபடி குறைஞ்சிராதபடி நம்மை காத்துக்கொள்ளணும். ஏன்னா சகோதரர் அருமையான ஒரு கருத்து என்ன சொல்றாருன்னா, அநேக நேரம் ஒருவேளை சபை அழைப்பு, யார் யார் சபையா இருக்கிறாரோ அவர் மாத்திரம் ஒரு குரூப்பா ஒரு சபையாக இருந்துடலாம், திரள் கூட்ட நிலைமையில் இருக்கிறவங்க ஒரு குரூப்பா ஒரு சபையாக இருந்துடலாமான்னு கேட்டா அதுக்கு வாய்ப்பே இல்லை. அது நம்ம நிர்ணயிக்க முடியாது. நாம ஒரு சகோதரர் பார்த்து இவர் கிரேட் கம்பெனி வகுப்பார், இவர் கிரேட் மல்டிடியூட் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம நிலைமை என்னன்றது இன்னும் அது வந்து ஒரு நியாய தீர்ப்புக்குள்ளதா இருக்கு. எனவே நாம ஒருத்தர் என்ன பண்ண முடியாதுன்னா நியாயம் தீர்க்க முடியாது. ஏன்னா வசனம் சொல்லுது உன் வலது பக்கம். அப்ப வலது பக்கம் என்பது நம்மளுக்கு ஃபேவர், நம்முடைய ஐக்கியம். நமக்குள்ளாகவே காணப்படுவாங்க திரள் கூட்ட வகுப்பார். அப்படி இருந்துட்டாலும் நம்ம ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலா நம்முடைய ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்வதற்கான முயற்சிகள், பிரயாசங்கள் நாம எடுக்கணும். அப்படி எடுப்பதற்கு, நம்முடைய ரட்சிப்பை காத்துக் கொள்வதற்கு அப்போஸ்தல் யூதா கொடுத்த ஆசீர்வாதத்தின்படியே தேவன் தாமே நம் அனைவரையும் காப்பாற்றி அவருடைய ஆவியை கொடுத்து வழி நடத்துவாராக. பொறுமையோடு கேட்ட யாவருக்கும் என்னுடைய நன்றியினை தெரியப்படுத்துகிறேன். ஆமென்.